are possible only.
நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பிதாவாகிய தேவனே, இந்நாளில் ஜனங்களுக்காக நீர் செய்து கொண்டிருக்கிற யாவற்றையும் கண்டு அதுவே இன்றிரவு எங்களுடைய உத்தமமான ஜெபமாக இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்க மாத்திரம் செய்வோம், அது சத்தியமாக இருக்கிறது என்றும் எழுதப்பட்ட வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றும் விசுவாசிப்போம் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இந்த காரியங்களை அருளும். இப்பொழுது இன்றிரவு இந்த காலையில் எங்களுக்காக வேத வாக்கியங்களின் மேல் நீர் காண்பித்த வெளிச்சத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூற விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தை சத்தியம் என்பதை ரூபகாரப்படுத்த வேண்டும் என்று அந்த ஜெப வரிசையில் இன்றிரவு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லா சபைகளுக்காகவும், தேசம் முழுவதிலும் இருந்து சிறிய ஒலிபெருக்கிகள் மூலம் கேட்கும்படிக்கு கூடியிருக்கிற சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். மேற்கு கடற்கரை வரையிலும், அரிசோனா மலைகள் வரையிலும், டெக்சாஸ் சமவெளிகளிலும், கிழக்கு கடற்கரை வரையிலும், தேசம் முழுவதிலும் கர்த்தாவே அவர்கள் அங்கு கூடியுள்ளனர். பல மணி நேர இடைவெளியில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் ஒரே குழுவாக, விசுவாசிகளாக மேசியாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். பரலோக பிதாவே, நீர் அவரை உம்முடைய சபைக்காக விரைவில் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் அமரலாம். இன்றிரவு இங்குள்ள யாவருக்கும் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். நாம் இன்னமும் மூச்சுவிட முடியாத அளவிற்கு நெருக்கமாக கூடியிருப்பதை குறித்து நான் வருந்துகிறேன். அநேக ஜனங்கள் உள்ளபடியால் குளிரூட்டப்பட்ட குளிர்சாதன கருவிகளும் கூட அதிக பலனை விளைவிப்பதில்லை. வழக்கமான சபை கூடுகை நேரங்களில் அந்த குளிரூட்டும் கருவிகள் உங்களை உறைய வைக்கும். ஆனால் இப்பொழுது குளிர்சாதன இயந்திரம் கூடுமானவரை காற்று வீசிக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு விசிறியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு கரையிலிருந்து மேற்கு வரையிலும் கிறிஸ்துவுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். நாங்கள் சான் ஜோஸில் உள்ள சகோதரன் பார்டர்ஸ் அங்குள்ள குடும்பினருக்கு வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். அரிசோனாவில் உள்ள பிரஸ்காட் என்ற இடத்தில் உள்ள மலைகளுக்கு கர்த்தருடைய வருகைக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிற சகோதரன் லியோ மெர்சியருக்கும் மற்றும் அவருடைய குடும்பினருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். இன்றிரவு கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற டூசானில் உள்ளவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். டெக்சாஸில் உள்ள ஹவுஸ்டனில் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்குமே, சிகாகோவில் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்குமே, கிழக்கு கடற்கரையிலும் நியூயார்க்கிலும் கனெக்டிகட்டிலும் அங்குள்ள பெரிய குழுக்கள், அது கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை அமர வைக்க நமக்கு இங்கு இடமில்லை. எனவே நாம் தொலைபேசி மூலமாக வார்த்தையை அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். இன்றிரவு சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுக்கும் கிளாக்ஸ்வில்லில் உள்ள அவருடைய குடும்பினருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். சகோதரன் ரடல் 62 உள்ள அவருடைய குடும்பினரும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். நாம் இன்றிரவு இங்கே சொந்த சபையில் கூடாரத்தில் கூடி கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களில் அநேகர் இன்று காலை ஆராதனைகளில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வராத ஒவ்வொருவரும் அந்த ஒளிநடாவை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் ஐயன்மீர் இது என்ன சமயம் என்னும் செய்தி பிரசங்கிக்கப்பட்டது முதற்கொண்டு இதுவே சபைக்கு அளிக்கப்படும் மிகவும் ஒளிவு மறைவில்லாத செய்தியாகும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஆவியில் அபிஷேகத்தை உணர்ந்தேன். நான் செய்ததை கூற வழிநடத்தப்பட்டதை உணர்ந்தேன். அது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டது. ஆனால் அதே சமயத்தில் நான் அதை செய்யும்படி வழிநடத்தப்பட்டதை உணர்ந்தேன். நாம் எந்த வேளையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் காண்பித்தார் என்று நான் நினைக்கிறேன். சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த ரகசியமான காரியங்களை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். வேதம் ஞானிகள் புரிந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் தேசங்களும் ஜனங்களும் பலவீனமடைந்து அறிவு கூர்மை அடைவார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது சராசரி அமெரிக்கன் நடுத்தர வயதில் கிட்டத்தட்ட 20 வயதிற்குட்பட்டவனாய் பலவீனமானவனாய் ஆனால் புத்திசாலியானவனாய் இருக்கிறான். அந்நாட்களில் அவர்களிடம் ஜெட் விமானங்களும் மற்றும் அணுகுண்டுகளை கொண்ட விமானங்களும் கிடையாது. ஆனால் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தனர். நாம் பலவீனமடைந்து ஞானமுள்ளவர்களாகிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த ஞானமே நம்மை அழிக்கப் போகிறது. நாம் நம்மை அழித்துக் கொள்வோம். தேவன் நம்மை அழிக்க மாட்டார். நம்முடைய ஞானம் நம்மை அழித்து போடும். அது எப்பொழுதும் அவிதமாகவே இருந்து வந்துள்ளது. மீண்டும் அவ்வாறே இருக்கும். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் நான் என்ன பேசுவேன் என்று இப்பொழுது தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஜீவிக்க அனுமதித்து ஒன்றுமே சம்பவிக்காமல் இருந்தால் அது அவருடைய சித்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த ஞாயிறு காலை மற்றொரு செய்தியை பேசவும், அடுத்த ஞாயிறு இரவு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கவும் நாங்கள் தீர்மானம் கொண்டுள்ளோம். பின்னர் அரிசோனாவில் உள்ள பிள்ளைகளை பள்ளியில் பதிவு செய்யும்படியாக குடும்பத்தை அழைத்துக் கொண்டு திரும்பிச் செல்ல வேண்டியது என்னுடைய கடமையாயுள்ளது. அப்பொழுது நீங்கள் கூட்டங்களை குறித்து முழுமையாக அல்லது நாங்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட இடங்களை குறித்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்போம். எனவே தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இன்றிரவு நான் துவங்குவதற்கு 15 நிமிடங்கள் தாமதமாக வந்துவிட்டேன். இங்கே ஜெஃபர்சன்வில்லில் 7:45 அதாவது கிழக்கு கடற்கரையில் 8:45 மற்றும் மேற்கு கடற்கரையில் சுமார் 5 இருக்கும். எனவே இப்பொழுது நாம் இங்கே கிட்டத்தட்ட சூரிய அஸ்தமனத்தில் இருக்கிறோம். நான் ஒரு குறுகிய ஆராதனைக்காக உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆவியின் அபிஷேகத்தை கண்டறிய முயற்சித்து அதன் பின்னர் ஜெப வரிசையை அழைக்க வேண்டும். இங்குள்ள சபையை, மற்ற இடங்களில் கூடியிருக்கும் சபையைப் போலவே நான் ஒரு மனிதனை, ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரனை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நாங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க துவங்கும் போது உங்களுடைய சபையில் உள்ளவர்கள் மேல் போய் கரங்களை வையுங்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் எங்கும் இருக்கிறார். எனவே டெக்சாஸில், கலிபோர்னியாவில், அரிசோனாவில் நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க துவங்கும் போது சுகவீதமாக இருக்கிறவர்கள் மேல் கரங்களை வைக்க வேண்டும். தேவன் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். வினோதமான காரியம், கடந்த ஞாயிறு இரவு அபிஷேகம் இருந்து கொண்டிருந்தது பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு பெரிய காரியமாயிருந்தது. மற்ற சமயம் நான் இங்கு இருந்தபடியால் நான் பல மாதங்களாக ஒரு பகுத்தறியும் ஜெப வரிசையை உடையவனாயிருக்கவில்லை. அப்பொழுது அங்கே ஒரு வாக்குதத்தின் கீழ் நடப்பது, அவர் அதை செய்வார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர் அதை செய்வார் என்று உங்களால் கூற முடியாது. நீங்கள் அங்கு நடந்து சென்று காத்திருக்க வேண்டும். அவர் ராஜாதிபத்தியம் படைத்தவர். அவர் விரும்புகிறதை அவர் செய்கிறார். ஆனால் அங்கே நின்று அவர் என்ன செய்வார் என்பதை காண காத்திருங்கள். அப்பொழுது அது அந்த விதமாக உங்கள் மேல் ஊடுருவதை உணர்வீர்கள். கூட்டத்தின் முடிவில் அது யார் என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் அங்கே உயரமாக வழுக்கை தலையோடு ஒரு மனிதர் இருந்தார். அவர் மிகவும் வியாதிப்பட்ட ஒரு நபராயிருந்தார். அதன் பின்னர் கடைசியாக ஒரு மனிதன் இங்கே மேடையின் மேல் தோன்றி அவர் தன்னுடைய தலையை குனிந்து வயிற்றை பிடித்துக் கொண்டு அவதியுறுவது போன்று காணப்பட்டார். அது அந்த முதல் மனிதனாகவோ அல்லது இரண்டாம் மனிதனாகவோ இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அல்லது எப்பொழுதோ நான் அவருக்காக ஜெபித்திருந்தேன். ஏனெனில் அவர் வழுக்கை தலையுடையவராய் தன்னுடைய தலையை தாழ்த்திக் கொண்டிருந்தார். ஒரு பெரிய உருவமுடைய மனிதன் குனிந்து நின்றார். ஆனால் நான் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அங்கே வெளியே அமர்ந்திருந்த அந்த பெருந்தன்மையான மனிதரை கண்டேன். ஆனால் அவர் கழிவுந்து கொண்டிருந்தார். நான் அது எங்கே உள்ளது என்று எண்ணினேன். அது எங்கே இருந்தது என்பதை என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. என்னால் அதை உணர முடிந்தது. எனக்கு முன்னால் உள்ள மனிதனை காண முடிந்தது. அது இந்த வழியாக சுற்றி இடுப்பதை நான் உணர்ந்தேன். அது பின்னால் இருந்து வந்து கொண்டிருந்தது. நான் சகோதரன் நெவிலையும் இங்கே அமர்ந்துள்ள இந்த இருவரையும் நோக்கி பார்த்தேன். அது அவர்கள் அல்ல. அப்பொழுது நான், அந்த மனிதன் அந்த ஞானஸ்தான அறையின் உட்புறத்தில் இருக்கிறார் என்றேன். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரர் ஷெப்பர்ட். அவர் அங்கே பின்னால் தன்னுடைய தலை வணங்கியிருப்பதோடு உட்கார்ந்து செபித்துக் கொண்டிருந்தபடியால் என்னால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. தான் மறிக்கப் போவதாக எண்ணியிருந்தார். கடந்த சில வாரங்களாக அவர் அதையே எண்ணிக்கொண்டிருந்தார். அவருடைய மனைவி அவரிடம் ஒரு புதிய ஜோடி காலணிகளை வாங்கி வரும்படி கூறின போது அவர், எனக்கு அவைகள் தேவைப்படாது, நான் அவ்வளவு நேரம் இங்கே இருக்க மாட்டேன் என்றார். அன்றொரு நாள் அவர் என்னை சந்தித்தார். அங்கே முற்றத்தில் சகோதரர் நோட்ஸ் சத்தமிட்டு தேவனை துதித்தார். மேலும், நான் பன்றி இறைச்சி, முட்டை, தக்காளி மற்றும் நான் விரும்பும் எதையும் புசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். தாழ்மையாய் தன்னுடைய இருக்கையை விட்டுவிட்டு அங்கிருந்து திரும்பி ஜெபித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஜவாட்டை தேவையில்லை, உங்களுக்கு விசுவாசம் மாத்திரமே தேவை. பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் சுகமடைந்து விட்டாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நான், ஒரு மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஏதோ கோளாறை உடையவராய் இருக்கிறார் என்றேன். அது என்னவா இருந்தது என்று கூடி அழைக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். வயிற்று கோளாறு, இங்கே பின்னால் ஜெபித்தல், கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்குகிறார் என்று கூறினேன். இப்பொழுது என்னால் கூற முடிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அந்த இழுப்பு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்ததா இருந்தது. என்னால் அதை காண முடிந்தது. ஆனால் என்ன சம்பவிக்கிறது என்று எனக்கு தெரியாது. பார்த்தீர்களா? ஆனால் அது திரும்பி வருவதை நீங்கள் கேட்கும் போது எல்லோருக்கும் தெரியும். கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அது கூறும் போது பாருங்கள், அதன் பின்னர் இனி பேசுவது நான் அல்ல, அது அவரே. ஆனால் நான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விட்டார் என்று கூறுகிறேன். அது முற்றிலும் உண்மை. நம்முடைய மேரில்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பார்த்தீர்களா? ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன நடக்கப் போகிறது என்றும் கூறும்போது அதை கவனியுங்கள். அது அந்த விதமாகவே இருக்கும். ஆனால் நான் இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தி உங்களை சுகமாக்குகிறார் என்று கூறும்போது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் அதை ஏற்கனவே கூறியிருக்கிறார். அவர் கூறினதையே நான் திரும்பவும் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஒரு தரிசனம் என்பது அவர் காண்பித்ததையே திரும்ப கூறுவதாகும். உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது நாம் துரிதமாக வார்த்தைக்குள்ளாக செல்வோமாக. ஏனென்றால் உங்களில் அநேகர் இன்றிரவு பல மைல்கள் பயணிக்க வேண்டியவர்களாக உள்ளீர்கள் என்பதை நான் அறிவேன். தேவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்து சாலைகளில் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் இன்றிரவு பரிசுத்த மத்தேயு 21:1-11 பரிசுத்த மத்தேயுக்கு திருப்ப விரும்புகிறேன். மேலும் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை வைத்திருக்கவில்லை என்றால், அல்லது நீங்கள் இந்த வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொள்ள விரும்பினால் சரி. இப்பொழுது இந்த காலையில் செய்தியை ஒருபோதும் கேட்காத உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒலிப்பதிவு கருவியை வைத்துள்ளீர்கள். ஒளிநாடாக்களை விற்பதற்கு நாங்கள் ஒருபோதும் வற்புறுத்துவதில்லை. நாம் எந்த காரியத்தையும் விற்பதற்கு ஒருபோதும் கோருவதில்லை. சில சமயங்களில் ஒரு பெரிய கூட்டத்தில் அவர்கள் சில புத்தகங்களை அங்கே பின்னால் வைத்திருப்பதாக அறிவிப்பார்கள். நாம் அவைகளில் இருந்து எந்த காரியத்தையும் கூடுதலாக சம்பாதிக்கிறதில்லை. சகோதரன் வேல் எழுத்தாளர் ஒளிநாடாக்களில் ஒளிப்பதிவு செய்யும் தொழிலை நடத்தும் மனிதர் உங்களிடம் கூறுவார், நாங்கள் ஒளிநாடாக்களை பதிவு செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்கவில்லை. அது ஒளிநாடாக்கள் அல்ல, அது செய்தியாய் உள்ளது. அது பணம் என்று ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தையில் புரிந்து கொள்ளும் போது அவன் இனிமேல் ஒளிநாடாக்களை பதிவு செய்யப் போவதில்லை. அது உண்மை. நான் அதை குறித்து கேட்டுக் கொண்டிருந்த போது நம்முடைய ஒளிநாடாக்கள் சுமார் $5 குறைவாக விற்கின்றன என்று நான் நினைக்கிறேன். 3-5 வரை அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்று. என்ன கூறுகிறீர்? நீண்ட ஒளிநாடாக்களுக்கு அவைகள் நீண்டதாக இருப்பதால் 3 மற்றும் 4 என்றவாறு விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரிடம் அவருடைய ஒளிநாடாக்களில் ஒன்றை குறித்து நான் கேட்டேன். அது $9. சுமார் 20 அல்லது 30 நிமிடங்களுக்கான ஒரு செய்தியாக இருந்தது. எனவே அங்கே பின்னால் உள்ள நம்முடைய சகோதரன் சாத்மன் அவர்கள் எவருமே பணக்காரர்களாகிக் கொண்டிருக்கவில்லை என்பதை நான் காண்கிறேன். இந்த ஒளிநாடாக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அதை நடத்துவதற்கு போதிய அளவு சம்பாத்தியத்தை அவர்கள் பெறுகின்றனர். இதற்கு மேல் அவர்களை வேறு எதுவும் செய்யும்படி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒளிநாடாக்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் வாங்க வேண்டும். இயந்திரங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. துவக்கத்திலேயே அந்த ஒளிநாடாக்களை பதிவு செய்யும்படி அமைக்க சுமார் $10,000 செலவாகும். இப்பொழுது நான் சமீபத்தில் புரிந்து கொண்டேன். இன்னும் நான் அதை அறிவித்திருக்கவில்லை. ஆனால் மீண்டும் ஒரு ஒளிநடா ஏலம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நாம் தர்மகர்த்தாக்களே, எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் எந்த கூட்டத்திலும் கூட வருவதில்லை. அது ஆதரவாகவும் அல்லது எதிராகவும் இல்லை. அவர்கள் தங்களுடைய ஏலத்தில் தொகையை அறிவிக்கின்றனர். ஒளிநடாக்களை பதிவு செய்ய வேண்டிய அடுத்த மனிதன் யார் என்பதை தர்மகர்த்தாக்கள் தீர்மானித்து அவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். அதை குறித்து எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். அவர்கள் அதை கவனித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் எனக்கு குழந்தைகளை பிரதிஷ்டை செய்யவோ அல்லது ஞானஸ்தானம் கொடுக்கவோ நேரம் இல்லாதிருக்கும் போது ஒளிநாடாக்களை அவர்கள் கவனித்துக் கொள்ள விட்டு விடுகிறேன். எனவே நான் என்னுடைய சிந்தையை இந்த செய்தியின் மேல் வைத்துள்ளேன். அதுதான் அந்த 3rd இழுப்பு. அது நான் உண்மையாயும் பயபக்தியோடும் இருக்க வேண்டும். மத்தேயு 21:1-11 வரை நீங்கள் கவனமாக இருக்கும்படியாக இல்லை, வேத வாக்கியங்களுக்கு திருப்பும்படி நான் கூறினேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவுமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களை ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவர்களை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு, உன்னிடத்தில் வருகிறவர் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே வைத்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்பொழுது ஜபவரிசி துவங்குவதற்கு முன்னர் சுமார் 30 நிமிடங்களுக்கு அதிலிருந்து ஒரு பாடப்பகுதியை நான் எடுத்துக் கொள்வேனானால் நான் இதை ஒரு பாடப்பொருளாக எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன? இப்பொழுது அது மிகவும் சோர்வுற்ற நரம்பு தளர்ச்சியான நாளாக இருந்து வந்தது. அது வழக்கத்திற்கு மாறான ஒரு நாளாகும். இயேசுவானவர் பஸ்காவில் கலந்து கொள்ள ஆயத்தமாக எருசலேமிற்கு வந்ததை நாம் காண்கிறோம். பஸ்காவில் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி
அடிக்கப்பட்டது.
ஜனங்களின் பாவ நிமித்திக்காக கிருபாசனத்தின் மேல் ரத்தம் பூசப்பட்டது. அவர் பெத்பகேயிலிருந்து வந்து ஒலிவ மலையின் உச்சிக்கு வந்திருந்தார். அது எருசலேம் கட்டப்பட்டிருந்த மற்றொரு குன்றின் மேல் நோக்கி பார்க்கிறதாய் உள்ளது. அவர் நோக்கி பார்த்தபோது இது அவருடைய கடைசி விஜயம் என்பதை அறிந்திருந்தார். அவர் பாவமுள்ள மனிதர்களின் கரங்களில் ஒப்புவிக்கப்படும் போது அவர்கள் அவரை கொன்று போடும் நேரமாய் இது இருந்தது. அவர் ஒரு மனிதனால் மரித்த ஒரு பயங்கரமான மரணத்தை அடைந்து அடக்கம் பண்ணப்படுவார். அவர் தம்முடையவர்களாலேயே காட்டிக் கொடுக்கப்படுவார். அவர்களில் சிலர் அவரோடு சரியாக நிற்கின்றனர். அவர் தேவனாய் இருக்கிறபடியால் அவர்களுடைய இருதயங்களில் என்ன இருந்தது என்பதை அறிந்திருந்தார். அவரை யார் காட்டிக் கொடுப்பார்கள் என்பதை ஆதி முதல் அறிந்திருந்தார். அந்த மனிதன் அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவருக்கு அவருடைய பணத்தை எண்ணுவான் என்பதை அறிந்திருந்தார். அந்த மனிதன் அவரை காட்டிக் கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தார். அங்கே அவருக்காக ஒரு கொடூரமான ரோம சிலுவை காத்துக் கொண்டிருந்ததை அறிந்திருந்தார். அவருடைய சரீரத்தில் உள்ள அவருடைய தண்ணீரும் அவருடைய சரீரத்தின் ரத்தமும் பிரிக்கப்படும் என்பதையும் அவருடைய ரட்சியிலிருந்து ரத்தம் வழியும் என்பதையும் வேர்வை போன்ற பெரிய துளிகள் வழிந்தோட வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவருக்கு முன்பாக இருந்த யாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். அவர் மலையின் மேல் நின்று கொண்டு எருசலேமை நோக்கி பார்க்கிறார். ஒரு மேலான பக்தியான ஜனங்கள் என்று அந்நாளில் அவர்கள் அழைத்த அக்காலத்தில் இருந்து ஜனங்கள் அவரை வெறுத்தனர். அந்த நாளின் சபைகள் அவரை வெறுத்து அவரை கண்டனம் செய்தனர். அவருக்கு செவி கொடுத்த யாவரையும் கண்டனம் செய்தனர். அவர்கள் சென்று அவருடைய பிரச்சாரங்களில் கலந்து கொண்டால் அவர்கள் உடனடியாக சபையின் ஐக்கியத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். வேதம், அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியிருப்பதில் வியப்பொன்றுமில்லை. அவரிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்கள், அவருக்காக இருந்திருக்க வேண்டியவர்கள் அவருடைய கசப்பான சத்துருக்களாயிருந்தனர். அவர் தம்முடைய சிறு குழுவை ஒரு கூட்ட ஏழை ஜனங்களிடத்திலிருந்தும் மீனவர்களிடத்திலிருந்தும் வரி வசூலிப்பவர்களிடத்திலிருந்தும் கல்வெறி வச்சவர்களிடத்திலிருந்தும் ஏற்படுத்தியிருந்தார். அவர்களில் சிலர் பேதமை உள்ளவர்களும் படிப்பறியாதவர்களுமாய் இருந்தனர் என்று வேதம் கூறியுள்ளது. சிலர் தங்களுடைய பெயரை கூட கையொப்பமிட முடியவில்லை. அவர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கொண்டு வர சபைகளுக்கு செல்லவில்லை. அவர் சபை தலைவர்கள் எவருடனும் ஒருபோதும் இணங்கவில்லை. மேலும் அது மட்டுமின்றி அவர் ஒரு தீர்க்கதரிசியின் போக்கையே பின்பற்றினார். அவருக்கு முன்னிருந்தவர்கள் செய்தது போல அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்டனம் செய்தார். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையின் ஒரு பாகமாக இருந்தனர். அவர் வார்த்தையாக அதன் பரிபூர்ணத்தில் இருந்தார். ஆனால் அவர் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒவ்வொரு காலத்தினூடாகவும் இருந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்குமே அந்த செய்தியை கேட்க ஒரு குறிப்பிட்ட அளவு முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்க போவதாயிருக்கின்றனர். அவர்கள் அதை பின்பற்றுவார்கள். அவர்கள் கூட்டத்தை புறக்கணிக்கின்றனர். அவர்கள் அவிசுவாசியின் விமர்சனத்தை புறக்கணிக்கின்றனர். அவர்களுக்கு அவர்களோடு வாக்குவாதம் கிடையாது. அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அதாவது விசுவாசித்து அவர்களால் முடிந்த அளவு அதன் ஒவ்வொரு துணுக்கையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுவின் பாதத்தண்டை அமர்ந்திருந்த மரியாளை போன்றே அதை பதித்துக் கொள்ள வேண்டும். மார்த்தாள் அவருடைய இரவு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தாள். இயேசு அவளிடம், ஆனால் மார்த்தாளே, நீ உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து அதிக அக்கறை கொண்டிருக்கிறாய், மரியாளோ மேலான பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறினார். பாருங்கள், நித்திய ஜீவனின் காரியங்கள். இப்பொழுது அதை புரிந்து கொண்ட அநேக ஜனங்கள் நாம் இன்றைக்கு உள்ளது போன்ற பிரசுரங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் தொலைக்காட்சியையோ அல்லது தொலைபேசிகளையோ அல்லது அந்நாளின் எந்த காரியத்தையும் பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவர் பஸ்காவில் இருக்கப் போகிறார் என்ற ஒரு விதமான பேச்சு சுற்றிலுமாயிருந்தது. ஏனென்றால் ஜனங்களில் அநேகர் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாய் இருந்து அவரே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்திருந்தனர். ஏனென்றால் அவர் ஏற்கனவே நடக்கப்போகும் காரியங்களை அவர்களுக்கு கூறியிருந்தார். அப்பொழுது உண்மையாகவே அவர் அங்கிருப்பார் என்பதை அறிந்து அவர்கள் செய்த விதமாக அவரை நேசித்தார்கள். அவர்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தனர். ஒரு வாயிலில் இருந்து இன்னொரு வாயிலுக்கு தள்ளாடிக்கொண்டும் தள்ளிக்கொண்டும் இருந்த ஒரு கூட்டம் இருந்தது. ஒவ்வொரு விதத்திலும் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவர் அந்த வேளைகளில் ஒன்றில் தோன்றுவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். இந்த ஜனங்கள் ஒரு வாசலில் இருந்து மற்றொரு வாசலுக்கு ஓடிக்கொண்டிருப்பதன் காரணம் என்னவென்று மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தனர். என்ன கவர்ச்சி! அவர்கள் அதை கண்டறிய இந்த பக்கமாக மற்றும் இந்த பக்கமாக நோக்கி பார்ப்பார்கள். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பின் கீழ் அவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்நோக்கி கொண்டிருப்பது போன்று காணப்பட்டது. ஓ, ஒரு சில நிமிடங்களுக்கு என்னுடைய பாடப்பொருளை எப்படி நான் மாற்றி இதை கூற விரும்புகிறேன். அதுதான் இன்றைய காரியமாய் உள்ளது. அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் எதிர்பார்ப்புகளோடும் இருக்கின்றனர். நாம் அதை அழுத்தத்தை உணர முடியும். அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு அடையாளத்தையும் வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை குறித்து முன்வைக்கப்பட்டிருந்த எல்லா காரியங்களையும் முடிவு வரையிலும் அவர்கள் கண்டபோது முடிவு சமீபமாக இருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அங்கு இருக்க விரும்பினர். எனவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். சிறுபான்மையினரில் ஒரு பகுதி ஜனக்கூட்டம் அவருக்காக இருந்தது. சிலர் அவருக்கு எதிராக இருந்தனர். அவர்களில் பெரும்பாலோ 90% அவருக்கு எதிராக இருந்தனர். இன்றைக்கு அது அந்த விதமாகவே மத சம்பந்தமான கூட்டங்களில் உள்ளது. அது உண்மையாகவே வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் வரும்போது ஏறக்குறைய 1% பேர் அதை விசுவாசிப்பார்கள். என்ன செய்யப்பட்ட போதிலும் மற்ற பகுதியினர் அதில் கவனம் செலுத்த மாட்டார்கள். அவர்கள் அதை குறித்து ஒரு விதமான கேலி பேச்சையோ அல்லது அவதூறாகவோ பேசுவார்கள். ஏறக்குறைய அதேதான் காலம். காரியங்கள் பெரிதாக மாறுவதில்லை. சரித்திரம் திரும்ப திரும்ப சம்பவிக்கிறது. பாருங்கள், அது ஒரு பதட்டமான இறுக்கத்தை எடுத்ததை நாம் கண்டறிகிறோம். அது செய்ய வேண்டியதாக இருந்தது. அது அதை செய்ய வேண்டும். அவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். அவர் அங்கு சென்றடையும் போது அவர் என்ன செய்வார் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தனர். அவர் செய்த எந்த காரியத்தையும் செய்து முடிக்க அவர்கள் அங்கு இருக்க விரும்பினர். அவர்கள் அதை விரும்பினர். அவர்கள் அதை காண விரும்பினர். அவர்கள் அவரை விசுவாசித்தனர். அவர் வருகிறார் என்று மற்றவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். அவர்கள் அவரை பரிகசிக்க அங்கு சென்றனர். எனவே எல்லா பதட்டமான எதிர்பார்ப்புக்கும் பிறகு மிக வழக்கத்திற்கு மாறான நாள், மிகவும் வழக்கத்திற்கு மாறான நேரம், சபைகள் உறங்கிக் கொண்டிருக்க ஜனங்களுடைய நரம்பு தளர்ந்து அங்கே அநேக ஜனங்கள் இருந்தனர். அப்பொழுது அது சம்பவித்தது. ஒலிவ மலையின் மேல் ஒரு சிறிய வெள்ளை கழுதை வந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் மரங்களில் இருந்து பனை ஓலைகளை பிடுங்கிக் கொண்டு தங்களுடைய ஆடைகளை வீதியிலே வீசி எறிந்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். இந்த சிறு கோவேறு கழுதை, அதில் சவாரி செய்தவர் வேறு யாரும் அல்ல, அந்த வேளையின் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மேசியாவாய் இருந்தார். தேவன் அப்படியானால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன? அது தேவன் சரித்திரம் படைக்கிறதாயும் தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதாயும் உள்ளது. அது எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அது இந்த காலை செய்தியை குறித்து விமர்சிப்பவர்களையும் வல்லூர்களையும் கழுகுகளையும் கூட மேலே கொண்டு வருகிறது. பார்க்கிறீரா என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய அவர்கள் ஒன்று கூடுகின்றனர். சிலர் ஆர்வத்திற்காகவும் சிலர் குறைகளை கண்டறியவும் மற்றவர்கள் குறை கூறவும் வருகின்றனர். நாம் இந்த காலையில் கூறினது போல எல்லா விதமான விசுவாசிகளும் பாவனை விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் அங்கு கூடியிருக்கின்றனர். மலையின் மேல் என்ன இருக்கிறது? தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். எப்பொழுது சகரியாவின் புத்தகத்தில் 9:9 தீர்க்க தரிசிகளில் ஒருவரான சகரியா ஆவியில் பேசி இதை கூறினார். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பொழுது அந்த வேதபாரர்களோடு இருந்த காரியம் என்னவா இருந்தது? அந்த ஆசாரியர்களோடு இருந்த காரியம் என்னவா இருந்தது? அந்த மத சம்பந்தமான ஜனங்களோடு இருந்த காரியம் என்ன? இது சம்பவிப்பதற்கு 487 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியால் ஏற்கனவே எழுதப்பட்டு வேதாகமம் என்றும் பழைய ஏற்பாட்டின் சுருள்கள் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை அவர்களால் ஏன் காண முடியவில்லை? அதே காரணத்தினால் இன்றைக்கு அவர்களால் அதை காண முடியவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பாரம்பரியங்களாக, மனுஷருடைய பாரம்பரியங்களை உபதேசங்களாக ஜனங்களுக்கு போதிப்பதன் மூலம் வியத்தனமாக்கினர். வேதபாரகர், பிரசங்கிமார்கள், ஊழியக்காரர்கள், ஆவிக்குரிய மனிதர், அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேதத்தை மாத்திரம் வாசிப்பவர்கள் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். அது என்னவென்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். சரித்திரம் படைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருந்தது. உலகத்திற்கு ரட்சிப்பு வந்து கொண்டிருந்தது. எல்லா தீர்க்க தரிசிகளும் எதிர்நோக்கி இருந்த அந்த மகத்தான நாள், கல்லறையில் இருந்த யாவரும் அந்த நாளுக்காக காத்திருந்தனர். என்ன, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மரித்த யாவரும் ரத்த சாட்சிகள் மற்றும் தீர்க்க தரிசிகளின் ரத்தத்தின் நீதிமான்கள். அவர் எருசலேமே, ஓ எருசலேமே, நான் உங்களிடத்தில் அனுப்புகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசியையும் கல்லறிந்து நீதிமான்களை கொள்ளுகிற உன்னை, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மன்னமாய் நான் எத்தனை தினமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வேலை வந்துவிட்டது என்றார். கல்லறையில் இருந்த ஒவ்வொருவரும், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மற்றும் எல்லா தீர்க்க தரிசிகளும் எந்த நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தனர்? சபையோ அதற்குள்ளாயிருந்தது. இந்த எல்லா இரச்சலையும் உண்டாக்குகிற இவர் யார்? யார் அந்த நபர்? அவர்கள் ஒரு சமயம், அந்த தச்சனுடைய மகன் இங்கே இருக்கிறான் அல்லவா, நாம் அவரை அறிந்திருக்கிறோம். இந்த ஞானத்தை அவர் எங்கிருந்து பெற்றார்? ஏன் அவர் நம்முடைய பள்ளிகள் எதனோடும் இணைக்கப்பட்டிருப்பதை நாம் காணவில்லை. அவர் எந்த புத்தகத்தில் இருந்தும் கற்றுக்கொண்டதை நாம் அறிவோம். அது யார்
என்றனர்.
அவர் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தின் பதிலாக இருந்தார். இதோ அவர் அந்த கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்து இதோ வருகிறார். என்ன ஒரு கவர்ச்சி! தேவன் தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்துக்காக 4000 வருடங்களாக காத்துக் கொண்டிருந்தனர். ஆதியாகமம் 3:15 வசனத்தில் தேவன் முன்னுரைத்திருந்தார், ஸ்திரையின் வித்து சர்பத்தின் தலையை நசுக்குவார், அதன் தலை அவருடைய குதிங்காலை நசுக்கும். அந்த தீர்க்க தரிசனம் வேதாகமத்தினூடாக இந்த மனிதன் வருவதை குறித்து முன்னுரைக்கப்பட்டிருந்தது. எங்கே அண்மையில் அவர்களுக்கு மத்தியில் ஒரு தீர்க்க தரிசி எழுப்பி நின்றான். அவன் ஒரு தீர்க்க தரிசி என்று ரூபகாரப்படுத்தப்பட்டான். சகரியா, அவன் எருசலேமின் குமாரத்திகளே, சியோனின் குமாரத்திகளே, நீங்கள் கலிகூர்ந்து சத்தமிடுங்கள். ஏனென்றால் உம்முடைய ராஜா சாந்தமாயும் தாழ்மையாயும் தாழ்மையாயும் கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்து உன்னிடத்திற்கு வருகிறார் என்றான். இங்குள்ள அந்த ஜனங்கள் நாளுக்கு நாள் வேதத்தை வாசிக்கின்றனர். அவர் சவாரி செய்வதைக் கண்டு இவர் யார் என்று சத்தமிட்டார்கள். பார்த்தீர்களா? தேவன் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நிறைவேற்றினார். அது என்னவா இருந்தது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அது எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அது எப்பொழுதுமே செய்கிறது. அது ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அது வழக்கத்திற்கு மாறானதாய் உள்ளது, மிகவும் வழக்கத்திற்கு மாறானதாய். அவர் தம்முடைய வார்த்தையை இந்நாளின் நவீன போக்குக்கு நிறைவேற்றும் போது, ஏனெனில் இன்றைய நவீன போக்கு அதில் நம்பிக்கை கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த வழியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். எப்பொழுது நாம் பார்க்கிறோம், நாம் வேத வாக்கியங்களுக்கு திரும்பி சென்று வழக்கத்திற்கு மாறான வேறு சில சம்பவங்களை எடுத்துக் கொள்வோம். தேவன் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின போது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே இருக்கும். தேவன் எந்த காரியத்தையாவது கூறும் போது அவர் அதை செய்ய போகிறார். வானங்களும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அந்த வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போக முடியாது. எனவே அது வழக்கமாக ஒரு காட்சியை, ஒரு வழக்கத்துக்கு மாறான காட்சியை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டிய ஒரு ஜனத்திற்கு அது எவ்வளவு கேலித்தனமாய் உள்ளது என்பதை கவனியுங்கள். அதே சமயத்தில் அவர்கள் கதறுவது மிகவும் வழக்கத்துக்கு மாறானதாயும், பாருங்கள் இது என்ன, அந்த பொருளை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள், இது யார், இது என்ன என்பதாயும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிறு குழு அதை செய்து கொண்டிருந்தது. ஒரு சிறு குழு 4,000 வருடத்திற்கு தரிசனத்தில் தேசத்திற்கு எப்போதும் சமர்ப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் ஏனென்றால் மரித்தோர் நம்பிக்கை எல்லாம் அதன் மேல் தங்கியிருந்தது. எதிர்காலம் முழுவதும் அதில் அடங்கியிருந்தது. தாங்கள் அதை விசுவாசிப்பதாக கூறிக்கொண்ட மத சம்பந்தமான ஜனங்கள் அது யார், இந்த கவர்ச்சி என்ன என்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். வழக்கத்திற்கு மாறான ஒன்று ஏறக்குறைய அதே விதமாக அது இப்பொழுது வழக்கத்திற்கு மாறானதாக மாறவில்லை. நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல வழக்கத்திற்கு மாறான சில காரியங்களை நாம் பார்ப்போம். நியாயத்திற்கு உலகத்தை தாக்கி அதை தண்ணீரினால் அழிக்கப்படுவதற்கு சற்று முன்பு கவர்ச்சியானது என்னவாயிருந்தது, ஏறக்குறைய 120 வயது நிரம்பிய ஒரு வயோதிக மனிதர் அதில் மிதக்க தண்ணீர் இல்லாதிருந்த போது ஒரு பேழையை உருவாக்கிக் கொண்டிருந்தான். அங்கே அநேக வருடங்களாக வாசலில் நின்று கொண்டு உட்புறத்திலும் உட்புறத்திலும் அதை உள்ளேயும் வெளியேயும் உருவாக்கி உலகம் தண்ணீரினால் விழுங்கப்பட போகிறது என்று கூறினார் அந்த மகத்தான விஞ்ஞான சகாப்தம். அங்கே மலையின் மேல் அடிக்கிற சத்தம் கேட்கிறது என்ன, ஏய் அது நோவா என்று பெயர் கொண்ட ஒரு வயோதிக மனிதன். அவன் அங்கே மேலே இருக்கிறார், ஒரு பண்டைய மதவெறியன். அந்த வயோதிகர் நீண்ட நேரம் வெயிலில் நின்றான். அவன் வெயிலினால் பாதிக்கப்பட்டுள்ளான். அவன் தன்னுடைய புத்தியை இழந்து விட்டான். அவன் ஒரு பேழை என்று அழைக்கும் ஒன்றை கட்டிக்கொண்டு தண்ணீர் இல்லாத இடத்திலிருந்து தண்ணீர் வரப்போகிறது என்றும் அது ஜனங்கள் எல்லோரையும் அடித்துக் கொண்டு போகப் போகிறது என்றும் அவனுடைய செய்திக்கு செவி கொடுக்காத ஒவ்வொருவரும் அந்த பேழைக்குள் வராத யாவரும் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது வழக்கத்துக்கு மாறான ஒரு கவர்ச்சியா இருந்தது. ஜனங்கள் நன்றாக சிரிக்க விரும்பின போது அவர்கள் சென்று பேழையின் வாசலுக்கு முன்பாக நின்று நகைத்தனர் என்று நான் யூகிக்கிறேன். ஏன், 100 ஆண்டுகளுக்கு முன்பே மழை பெய்யப் போவதாக நீங்கள் கூறினீர்களே. மழை பெய்யப் போகிறது என்று நீங்கள் கூறினதை அவர் கெட்டதாக தாத்தாரிடம் கூறினார். நீர் இன்னமும் இங்கே இந்த பழைய மரத்துண்டுகளை சுற்றி அடித்துக் கொண்டிருக்கிறீர், நீர் ஏன் உம்முடைய புத்தியிரத்திலிருந்து வெளிவரக்கூடாது என்றனர். ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தவும் தம்முடைய தீர்க்கதரிசி கூறியிருந்த ஒரு தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவும் ஆயத்தமாய்க் கொண்டிருந்தார். மிகவும் அசாதாரணமானது. மற்றவர்கள் சிரித்துக் கொண்டிருந்த போது தேவன் நோவாவிற்கு தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். இந்த நாளிலும் கூட தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி சரித்திரம் படைக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தார். அது எவ்வளவு உண்மையற்றதாக தென்பட்டாலும் பகுத்தறிவற்றதாக தென்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் இன்னமும் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அந்த வயோதிக மனிதன் அந்த பேழையின் மேல் மோதிக்கொண்டு இன்றிரவே இங்கே அமெரிக்காவிலும் மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்த ஜனங்களுக்காக அவனதை ஒரு உதாரணமாக கூறிக்கொண்டிருந்தான். விஞ்ஞானம் என்ன கூறினாலும் அவர்கள் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது அது அல்லது மற்றது, அவர் இன்னமும் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சரித்திரம் படைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் கவர்ச்சி என்னவா இருந்தது? அப்பொழுது வனாந்தரத்தில் வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம் சம்பவித்தது. அது ஒரு முற்றடி எரிந்து கொண்டிருந்ததா இருந்தது. ஓடி போன ஒரு தீர்க்கதரிசி வனாந்தரத்தில் நின்று கொண்டிருந்தான். அவர் ஒருபோதும் சத்தத்தை கேட்கவில்லை. அவன் எந்த சத்தத்தையும் கேட்கவில்லை. ஆனால் அவன் மலையின் உச்சியில் வழக்கத்திற்கு மாறான ஒன்றை கண்டான். தேவன் அவனுடைய கவனத்தை கவர முயற்சித்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கும் அதே விதமாகத்தான் உள்ளது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாம் மூலம் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற ஆயத்தமாய்க் கொண்டிருந்தார். உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருடங்கள் சஞ்சரிப்பார்கள். நான் அவர்களை ஒரு பலத்த கரத்தினால் வெளியே கொண்டு வருவேன் என்றார். விசுவாசிக்கும் யாவருக்கும் ஒரு பாதுகாப்பான இடமாக அவர் ஒரு பேழையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தது போல அவர் ஒரு மனிதனை பணிக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். தேவன் இந்த முச்சடியை அக்கனியிலே போட இந்த ஆடு மேய்ப்பவன் மோசே இந்த விரோதமான காரியம் என்ன பொருட்படுத்துகிறது என்பதை அறிய நான் வேறு பக்கமாக செல்வேன் என்றான். அவர் மோசேயை முச்சடிக்கு அழைத்து சென்ற போது அவர் அவனிடத்தில் பேசினார். பிலாத்துவின் கூடத்தில் பின்னாளில் என்ன கவர்ச்சியாயிருந்தது? இந்த ஆடு மேய்ப்பவன் ஒரு தடியை வீசி எறிந்த போது அது ஒரு சர்வமாக மாறியது. தேவன் மோசே கழித்த தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுதல். செவக்கடலில் இருந்த கவர்ச்சி என்ன? பார்வோரின் குதிரைகள் அனைத்தும் வியப்படைந்தன. அவர்கள் வானத்திலிருந்து ஒரு காற்று அடித்து சிவந்த சமுத்திரத்தை வலமிருந்து இடமாக பிளந்ததை கண்டபோது, தேவனுடைய கடமையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழ்மையான அடிமை கூட்டத்தை வறண்ட நிலத்தில் அதை நடத்தி சென்றாரா? அது என்னவா இருந்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொண்டிருக்கிறார். மரணம் நீங்கியது. ஜீவனுள்ள ஜனங்கள் கடந்து சென்றனர். ஆவிக்குரிய பிரகாரமாக மறித்த ஜனங்கள் அதை ஆழ்மாறாட்டம் செய்ய முயன்று மூழ்கி மறித்தனர். தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி சரித்திரம் படைக்கிறார். அதுவே சவக்கடலின் கவர்ச்சியாயிருந்தது. அதற்கு பிறகு இரண்டாம் நாள் சீராய் மலையின் மேல் என்ன கவர்ச்சியாயிருந்தது? எல்லா ஜனங்களும் தங்களுடைய மனைவியிடத்தில் வரக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருந்த போது, அவர்கள் தங்களுடைய ஆடைகளை துவைத்து தங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு ஒரு மலையை சுற்றி ஒன்று கூடும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மோசே என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் தேவனை அங்கே ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் சந்தித்ததாக
கூறினானா?
தேவன் மோசேயினிடத்தில், நான் ஜனங்களுக்கு மத்தியில் வரப்போகிறேன், நான் யார் என்று நான் உங்களிடம் கூறினதை நான் உறுதிப்படுத்தப் போகிறேன், நானே அந்த தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் என்றார். அது கவர்ச்சியாயிருந்தது. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். சரித்திரத்தில் ஒரு நாள் கவர்ச்சி என்ன? ஒரு தேசம் தேவனை மறந்திருந்தது. அங்கே ஜனங்கள் சம்பிரதாயமானவர்களாகவும் அலட்சியம் உள்ளவர்களாகவும் ஆகிவிட்டனர். ஆசாரியர்கள் யாவரும் நவீன போக்குடன் சென்று ஆசாரியர்களின் சித்தத்தின்படியே தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களா? அந்த நாளிலும் வழக்கம் போல் அவர்கள் ஒரு மதபெரியர் என்று கருதப்பட்ட ஒரு மனிதரை உடையவர்களா இருந்தனர். பெண்கள் வர்ணம் பூசுவதை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் அவன் பேசினான். அவன் ஒரு விதமான விரோதமான
நபராயிருந்தான்.
இந்த வயோதிக நபர் வந்து ராஜாவை நோக்கி, நான் கூப்பிடுகிற வரைக்கும் பணி கூட வராது என்று கூறியிருந்தான். அதன் பின்னர் அவன் தன்னை மறைத்துக் கொண்டு அதிலிருந்து ஓடிப்போய் அவன் வராந்திரத்தில் எங்கோ ஒளிந்து கொண்டான் என்று நாம் கண்டறிகிறோம். அவன் பட்டினியால் மறித்து போயிருக்கலாம் அல்லது அழிந்து போயிருக்கலாம் என்று அந்த கூட்டம் நினைத்தது. ஆனால் அவனோ நன்கு போஷிக்கப்பட்டு தண்ணீரும் கூட பருக வைக்கப்பட்டான். இதோ அவன் வந்து, நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நீ காண்கிறாயா? இப்பொழுது நீங்கள் இன்னமும் உறுதியாக நம்பவில்லை என்றால் நாம் மலையின் உச்சிக்கு ஏறி யார் தேவன் என்பதை நிரூபிப்போம் என்று கூறினான். ஏனென்றால் அவன் கர்த்தரிடத்தில் இருந்து மற்றொரு தரிசனத்தை பெற்றிருந்தான். அவன், நீங்கள் ஒரு பலிபீடத்தை தெரிந்து கொண்டு அதை உண்டாக்கி மற்றும் காளையை தெரிந்து கொண்டு அவைகளை அடிக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்னுடைய காளையும் கூட மேலே வைப்பேன். நாம் இருவருமே ஒரு பலி செலுத்துவோம். அப்பொழுது தேவன் பதிலளிக்கட்டும் என்றான். கர்த்தர் அவனிடத்தில் ஒன்றை கூறாமல் இருந்திருந்தால் அவன் அதை செய்திருக்க மாட்டான். பின்னர் அவன் அவ்வாறு கூறினான், கர்த்தாவே, உம்முடைய கட்டளையின்படியே நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் கவர்ச்சி என்ன? மலையின் மேல் 400 ஆசாரியர்கள் நிற்க, அங்கே ராஜா தன்னுடைய ரதத்தில் தன்னுடைய எல்லா ஆயுதங்களோடும் சுற்றிலும் காவலர்களோடும் நின்று கொண்டிருக்கிறான். இந்த வயோதிக முகம் முழுவதும் ரோமத்தோடுள்ள முகத்தையுடைய வழுக்கை தலையுடன் முடிகள் தன்னுடைய முகத்தின் மேல் தொங்கிக் கொண்டு செமரியாட்டு தோல் சுற்றி போற்றப்பட்டு அவனுடைய சரீரம் முழுவதும் முடிகளோடு தன்னுடைய கையில் ஒரு தடியோடு அங்கே எழும்பி நின்று மற்றொரு கையில் ஒரு கரச எண்ணெயையும் அதற்கு 3.5 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அதிலிருந்து அழைக்கும் வரை பணியும் கூட பெய்யாது என்று கூறி தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஒளிவட்டங்கள் நிழல்கள் போன்ற காரியங்களோடு அவர்கள் பேசுகிற எல்லாவற்றையும்
கொண்டவனாயிருந்தான்.
இங்கே அந்த வயோதிக மதவெறியன் அங்கே மலையின் மேல் நின்று கொண்டு இந்த ஜனங்கள் எல்லோரையும் அங்கு கொண்டு வருகிறான். அந்த கவர்ச்சி என்னவா இருந்தது? அது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி சரி என்று ரூபகாரப்படுத்த ஆயத்தமாயிருந்தது. அது தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதாக இருந்தது. தேவனும் கூட சரித்திரத்தை படைத்து வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் வராந்திரத்திலிருந்து வெளியே வந்தான். அவனுடைய தந்தை ஒரு ஸ்தாபன மனிதனாய் ஒரு ஆசாரிய ஒழுங்கின் முறையில் இருந்த போதிலும் அவன் எந்த ஸ்தாபனங்களுடனும் தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் அவன் வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு செம்மறியாட்டு தோலை உடுத்திக் கொண்டு அவனுடைய முகம் முழுவதும் முடி அது சாம்பல் நிறமாக இருப்பதற்கு பதிலாக கருப்பாக இருந்தது. எருசலேம் மற்றும் யூதேயா முழுவதையும் கவர்ந்தெடுத்த இந்த மனிதனின் கவர்ச்சி என்ன? அவர்களில் சிலர் வெளியே சென்று அங்கே கீழே ஒரு காட்டு மனிதன் இருக்கிறான், அவன் ஜனங்களை தண்ணீரில் மூழ்கடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று கேட்டனர். மற்றவர்கள் ஆர்வம் கொண்டு இதுதான் மேசியாவாக இருக்க வேண்டும் என்று கூறினர். அவர்களில் ஒருவன் அது தீர்க்கதரிசிகளில் ஒன்றாக இருக்கலாம் என்றான். அவர்களுக்கு என்ன நினைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் அது என்னவாக இருந்தது? அது தேவர் ஏசாயா 40 நிறைவேற்றுகிறதா இருந்தது. அங்கே அவர் இதோ கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்றும் அவர் தம்முடைய ஊழியக்காரனை எப்படி அனுப்புவார் என்றும் அவர் என்ன செய்வார் என்றும் கூறினார். அதன் பின்னர் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அந்த மனிதன் தன்னுடைய செய்தியை குறித்து மிகவும் உறுதியாக இருந்து உங்கள் நடுவில் ஒருவர் நிற்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தது போல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றார். ஒரு நாள் ஏறக்குறைய 30 வயதுடைய ஒரு சாதாரண வாலிபன் அங்கு நடந்து வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். இந்த மனிதன் வந்தபோது தீர்க்கதரிசியின் இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி உண்டானது. அந்த தீர்க்கதரிசி அந்த நாளில் வினோதமாக நடந்து கொண்டான். சபையோரால் அந்த தீர்க்கதரிசியின் செயலை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆற்றின் அருகே ஆசாரியர்களோடு அவன் விவாதித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் தேவன் இந்த பலிபீடத்தை கட்டினார், இதை செய்யும்படி தேவன் நம்மிடம் கூறினார், மோசே ஒரு தீர்க்கதரிசி, நாங்கள் மோசே விசுவாசிக்கிறோம், அந்த பலி ஒருபோதும் ஒழிந்து போகாது
என்றனர்.
அதற்கு யோவான், தானியேல் தீர்க்கதரிசி என்ன கூறினார் என்று வேதத்தில் நீங்கள் வாசித்திருக்கவில்லையா? அன்றாட பலி இல்லாமல் போய்விடும், அந்த நேரம் வந்துவிட்டது. ஏசாயா 40 அதிகாரத்தில் என்ன கூறினார் என்பதையும் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் இருப்பதை நீங்கள் வாசித்திருக்கவில்லையா என்று திருப்பி பதில் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. எனக்காக 2 தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. மற்றொரு காரியம், 400 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய தீர்க்க தரிசியாகிய மல்கியா 3 அதிகாரத்தில் அவர் இதோ வழியை ஆயத்த வண்ண என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று உரைத்திருந்த தீர்க்க தரிசனமான இது நிறைவேறுகிறது என்பதை நீர் அறியவில்லையா என்று கேட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏறக்குறைய அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி திரும்பி வந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர் வருகிறார் என்றான். இப்பொழுது கவர்ச்சி என்பது என்ன? அது தீர்க்கதரிசியில் இருந்து அவனுடைய தீர்க்க தரிசனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். இங்கே யாருமே அறியாத ஒரு சாதாரண மனிதன், ஒரு தச்சனின் மகன் தண்ணீரில் நடந்து வருகிறார். மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீர் ஏன் என்னிடத்தில் வருகிறீர் என்று கேட்டார். அவர் இப்பொழுது இடங்கொடு, ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாக வார்த்தையாக எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படி அது நமக்கு ஏற்றதாய் உள்ளது என்றார். எனவே பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு கழுவப்பட வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். இப்பொழுது அவர் தண்ணீரிலிருந்து மேலே சென்றபோது மற்றொரு கவர்ச்சி சம்பவிக்கிறது. இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் அறிவிக்க மிகவும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் மேல் நோக்கி பார்த்தபோது அவன் வானங்கள் திறந்திருக்க கண்டான். அவன் தேவனுடைய ஆவி ஒரு புறாவை போல அவர் மேல் இறங்கி வர, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தமும் கூறினது. தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை உபகாரப்படுத்திக் கொண்டிருந்தார். அது யோர்தானில் கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னர் ஒரு சகோதரன் பாடினார், இல்லை அவர் தூரத்தில் உள்ள மலைகளின் மேல் ஒரு பழைய கரடுமுருடான சிலுவை நின்றது என்று பாட வேண்டியதாக இருந்தது. கல்வாரி மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? மத சம்பந்தமான உலகம் அவரை ஆக்கணைக்குட்படுத்தி இருந்ததை நாம் காணும் போது ரோம அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தது. இங்கே அவர் 2 கல்லறைகளுக்கு மத்தியில் தாகம் கொண்டவராய் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சரத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அங்கே அவர் தொங்கிக் கொண்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். மத சம்பந்தமான ஜனங்கள் அங்கு நின்று கொண்டு அதை பார்த்து, அந்த நேரத்தில் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் கல்வாரியில் அங்கே நிறைவேறிக் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. தாவீது தாமே எழுதினான், எல்லா தீர்க்க தரிசிகளையும் போல ஆவிக்குள்ளாகி செயல்பட்டான், அவன் அவரை போலவே நடந்து கொண்டான். தாவீது 22 சங்கீதத்தில் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்றான். தாவீத் அவரை போலவே பேசினான். அது தாவீதாய் இருக்கவில்லை, அது தாவீதில் இருந்த கிறிஸ்துவாய் இருந்தது. வெவ்வேறு தீர்க்கதரிசிகளை குறித்த தீர்க்கதரிசனம் இங்கே கல்வாரி மலையில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. கல்வாரி மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுதல். பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த மற்றொரு கவர்ச்சி மலையின் மேல் இருந்தது. அவர்கள் யாவரும் அங்கே ஒரு மத சம்பந்தமான விருந்தில் இருந்த போது அவர்கள் எல்லா மதவெறியர்களையும் ஒழித்து விட்டதாக எண்ணினர். 10 நாட்களாக அவர்களிடத்தில் இருந்து அவர்கள் எந்த காரியத்தையும் கேட்கவில்லை. திடீரென்று ஒரு தேன்கூடு போல அவர்கள் கட்டிடத்தின் உச்சியிலிருந்து வெளியே வந்து தெருக்களுக்கு சென்று கூச்சலிட்டு தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். இது என்ன? இதன் பொருள் என்ன? இந்த மனிதர்கள் யாவரும் குடித்திருக்கிறார்களா? கவனியுங்கள், ஒரு தீர்க்கதரிசியின் கட்டளைப்படி ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் நடுவில் நின்று, இஸ்ரவேலரே, யூதேயாவில் எருசலேமில் குடியிருக்கிறவர்களே, இதை நீங்கள் அறிந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டவர்கள் அல்ல. ஆனால் இதுவோ தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டு, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறினார். அதுதான் கவர்ச்சியாயிருந்தது. மத சம்பந்தமான ஜனங்கள் ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்த பிறகு பரிசுத்த ஆவியின் வருகையை பற்றிய வாக்குத்தத்தை இன்னமும் காணவில்லை. கவர்ச்சி இது யார்? இதன் பொருள் என்ன? அந்த ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாயிருந்தது. ஓ என்னே, இன்றைக்கும் அதே விதமாகவே உள்ளது. இதை இந்த வேலைக்கு கொண்டு வரும்படி நாம் இதை போன்ற அதே காரியங்களை விட்டு விடுவோம். இன்றைக்கும் அதே காரியம் தான், அதே காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதே கேள்விதான் கேட்கப்படுகிறது. அந்த மோசடி என்ன? மெக்சிகனில் இருந்து புளோரிடா வரையிலும், மெயினில் இருந்து கலிபோர்னியா வரையிலும், தெருவில் மேலும் கீழுமாக கார்களை பாருங்கள். இன்று காலை நான் சவாரி செய்து கொண்டிருந்த போது, இல்லை பிற்பகலுக்கு பிறகு, நாங்கள் வீதியில் சென்று கொண்டிருந்தோம். நானும் மனைவியும் கார்களுக்கான உரிமை எண்களை பார்த்துக் கொண்டிருந்தோம். அங்குதான் நான் இந்த உரையை குறித்து சிந்தித்தேன். இதன் அர்த்தம் என்ன? பிணமானது எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. நான் என் மனைவியிடத்தில் தேனே, கடந்த இரவு உனக்கு நினைவிருக்கிறதா? பூமியிலிருந்து எனக்கு அருமையானதா இருந்த ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நான் விடைபெற வேண்டியதா இருந்த போது, தேவன் கூறியிருந்த ஏதோ ஒரு காரியத்தை துவக்க ஊழியர்களுக்குள் செல்ல நீதான் அந்த பாடலை பாடினாய் என்றேன். ஓஹோ, அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். அவர்கள் தூர தேசங்களில் இருந்தும் வருவார்கள். நம்முடைய ராஜாவுடன் விருந்துண்ண, அவருடைய விருந்தினராக போஜனம் பண்ணவை இந்த யாத்திரிகர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். அவருடைய பரிசுத்தமான முகத்தை காணும் போது தெய்வீக அன்பினால் கொழுந்து விட்டு எரியும். அவருடைய கிருபையில் பங்கு பெறும் பாக்கியவான்கள். அவருடைய கிரீடத்தில் ரத்திரங்களாக பிரகாசிப்பர். அதுதான் கவர்ச்சி. தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வித்தை பின்பற்றுவதை தவிர வேறதையும் செய்ய முடியாது. அது நமக்கு ஜீவனை காட்டிலும் மேலானதையே பொருட்படுத்துகிறது. நம்முடைய ஜீவியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் அதை எடுத்துக் கொள்வதில்லை. கவர்ச்சி என்பது என்ன? தேவன் வழக்கம் போல தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் சகரியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை மீண்டும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். சற்று முன்னர் நான் 9வது வசனத்தை வாசித்தேன். இயேசு தம்முடைய ஆலயத்திற்குள் சவாரி செய்த போது, இல்லை எருசலேமுக்குள் பிரவேசித்த போது, ஒரு சிறிய வெள்ளை கழுதையின் மேல் சவாரி செய்த போது, சகரியா கூறின தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட்டது. இதோ அது, சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அந்த விதமான கவர்ச்சி எருசலேமில் மத தலைமை அலுவலகமாக இருந்தது. இப்பொழுது கடைசி நாளில் சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். நாம் சகரியா புத்தகத்தில் ஒரு சில பக்கங்களை திருப்பி அதை குறித்து அவன் என்ன கூறினான் என்பதை பார்ப்போம். நாம் கடைசி நாளுக்குரிய அதை திருப்புவோம். அது காலத்தின் மையத்தில் இருந்தது. நாம் இப்பொழுது கடைசி நாளுக்குரிய அதை திருப்புவோம். சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனம் தொடங்கி திருப்புங்கள், கவனியுங்கள். நாம் வேத வாக்கியத்தின் ஒரு பகுதியை ஏறக்குறைய 9 வசனங்களை 4 முதல் 9 வரை வாசிக்கப் போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். அது அவருடைய வருகையை குறித்த தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. இப்பொழுது கோர்ந்து கவனியுங்கள், இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். அவை வேதவாக்கியங்களாய் உள்ள சகரியா 14 அதிகாரம், சகரியா 9 அதிகாரம் அது என்ன கூறியுள்ளது என்பது நினைவிருக்கிறதா? அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இப்பொழுது இன்றைக்கு அது என்னவா இருக்கிறது? சகரியா 14 அவருடைய வருகையை குறித்து பேசுகிறார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிடக்க எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். மலையின் பாதி வடக்கேயும் பாதி தெற்கேயும் அசைந்து போகும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள்.
Another earthquake splitting open the earth.
மற்றொரு பூமி எதிர்ச்சி பூமியை பிளக்கிறது. நீங்கள் இங்கே ஒரு வேத வாக்கியத்தை பின்பற்ற விரும்பினால் இந்த 5 வசனத்தில் கவனியுங்கள். பூமி எதிர்ச்சியின் காரணமாக ஒலிவுமலை பிளந்தது என்பது பொருந்தும். இது ஏசாயா 29:6 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 16:9 மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியாக அது என்ன? அதே தீர்க்கதரிசி அவருடைய முதல் வருகையை குறித்தும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் கூறினான். கவனியுங்கள், பூமி எதிர்ச்சி நாட்களில் நடந்தது போல பூமி எதிர்ச்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று பார்த்தீர்களா? அவைகளின் முன்னறிவிப்புகளை பார்த்தீர்களா? பொன் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவருடைய பரிசுத்தவான்கள் யாவரும் முன்னோடு கூட வருவார்கள். அந்நாளில் அல்லேலூயா, வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும்.
Not day or night, but it shall come.
ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
Oh God.
Oh Devane.
It shall be light about the evening time. Same prophet. And the people is blind.
அதே தீர்க்கதரிசி, ஜனங்கள் குருடாயிருக்கிறார்கள், கவர்ச்சி என்பது என்ன? நாம் இன்னும் 2 வசனங்களை வாசிப்போம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடைகாலத்துக்கும் இருக்கும். சுவிசேஷம் புறப்பட்டு செல்கிறது யூதர் மற்றும் புறஜாதியார். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும்.
The evening time, right, the way to glory you will surely find in the waterway is the light today, buried in the precious name of Jesus. Young and old, repent of all your sins, the Holy Ghost will surely enter in, the evening light has come. It is a fact that God and Christ are one. Amen. See where we're at?
நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? நாடுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறாள். நம்முடைய தீர்க்கதரிசிகள் முன்வைத்த அடையாளங்கள் அந்த பூமி எதிர்ச்சி கடைசி நாளில் புறஜாதியாருக்கு உண்டாகும். புறஜாதி நாட்கள் எண்ணப்பட்டு சூழ்ந்திருக்க, சிதறப்பட்டவர்களே உங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வாருங்கள். உதைத்து தள்ளப்பட்டிருக்கிற நீங்கள், எந்த உடன்படிக்கை பெட்டிகள் புதிய வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்டு மரணம் உங்களை தாக்குவதற்கு முன்பு அங்கிருந்து வெளியேறுங்கள். தேவனை உறுதிப்படுத்தி இருக்கிறார், அது அப்படியே இருக்கும். நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள மற்றொரு வேத வாக்கியத்திற்கு திருப்புவோம். மல்கியா 4 அதிகாரம், அந்த சிறிய 4 அதிகாரத்தை படியுங்கள். இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். இப்பொழுது இதுவல்ல, அது மல்கியா 3 முதலாம் வருகையாயிருந்தது. இப்பொழுது எங்கே அடுத்த வருகை உள்ளது? எங்குள்ள வேத பண்டிதர் ஸ்கோஃபீல்ட் அவர்களும் கூட அவருடைய அடிக்குறிப்புகளில் அவருடைய கருத்துடன் நான் நிச்சயமாக இணங்கவில்லை, ஆனால் அவர் அதை சரியாக இங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறார். யோவானின் கட்டளை, மல்கியா 3, கிறிஸ்துவின் 2 வருகை மற்றும் எலியா முன்கூட்டியே சரி. அகங்காரிகள் யாவரும் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நித்திய நரகம் எங்கே உள்ளது? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லோருக்காகவும் என் தாசராகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். எங்கே எலியாவின் வருகை உள்ளது? இதோ நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் கடைசி வேத வாக்கியம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்பொழுது அது யோவானாக இருக்க முடியாது. இல்லை, பாருங்கள், உலகம் சுட்டரிக்கப்படவில்லை. நீதிமான்கள் துன்மார்க்கர் மேல் நடந்து சென்றனர். பார்த்தீர்களா? இல்லை இல்லை. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பரிசுத்த ஆவியின் சரியான தன்மையை கவனியுங்கள். அது எலியாவின் இரண்டு வருகைகளை குழப்பிவிடாது. மல்கியா 3, இதோ நான் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளது. யோவானை குறித்து இயேசுவிடம் கேட்கப்பட்டது. அவர், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடுமானால் நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று தீர்க்கதரிசி கூறினவன் இவன்தான். இது வரவிருந்த எலியா என்றார். மல்கியா 3. வேதம் அதை மிக திருத்தமாக அளிக்கிறதை கவனியுங்கள். விசுவாசிக்க விரும்புகிறவர்களுக்கும் காண விரும்புகிறவர்களுக்கும் என்ன காண்பிக்கும்படியாக இது கவனியுங்கள். நினைவிருக்கட்டும், இயேசு வேத வாக்கியத்தின் நடுவில் நிறுத்தி, ஏனெனில் அதன் ஒரு பாகம் அவருடைய இரண்டாம் வருகைக்காக நிறைவேற்றப்பட்டதா, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று கூறி நிறுத்தினார். அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் புறஜாதியாருக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவதில்லை. இந்த வேத வாக்கியம் இங்கே அதற்கு இணையாக இருப்பதை கவனியுங்கள். எலியாவாகி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் அண்டைக்கு திருப்புவான். எப்பொழுது மல்கியா 4, இல்லை மல்கியா 3 குறித்து பேசுகிறேன். அதை குழப்ப வேண்டாம். எலியா கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னர் வந்த நாட்களில் பழைய கோத்திர பிதாக்களின் இருதயங்களை பிள்ளைகளின் செய்திக்கு புதிய செய்திக்கு திருப்பினான். இப்பொழுது கவனியுங்கள், பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களிடத்திற்கு அவனுடைய இரண்டாம் வருகையில் கடைசி நாட்களில் அவன் மறுபடியும் அப்போஸ்தல விசுவாசத்திற்கு திருப்புகிறான். வேத வாக்கியங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாக வரிசைப்படுத்தப்படுகின்றன என்று பார்த்தீர்களா? அதுவே பழைய ஏற்பாட்டின் முடிவாயிருந்தது. எப்பொழுது சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் இருப்பதை நாம் காண்கிறோம். அது என்ன? அது மரத்தின் உச்சியில் உள்ளது. நான் இந்த காலையில் கூறினது போல நாம் ஸ்தாபனங்களினூடாக வந்திருக்கிறோம். ஒரு ஆரஞ்சு மரத்தினூடாக அல்ல, நான் இந்த காலையில் பேசினது போன்று. ஆனால் நாம் திராட்சை பழம், எலுமிச்சை பழங்கள், துவக்கத்தில் இருந்ததை போன்று இல்லாத எல்லா விதமான மற்ற காரியங்களையும் உடையவர்களாக இருந்து வந்தோம். ஆனால் அதற்கு பிறகு அதை தவறவிடாதீர்கள். இதோ அது வருகிறது. எல்லா ஸ்தாபனங்களும் செயல்பட்ட பிறகு அவர்கள் துவக்கத்தில் எந்த ஒளியையும் பெற்றிருக்கவில்லை. பகல் அல்லது இரவு என்று அழைக்கப்பட முடியாத ஒரு நாள் உண்டாயிருக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஒரு எலுமிச்சை பழம் என்ன செய்கிறது? அது மேலே வளர்ந்து வரும் ஆரஞ்சு பழத்தின் மூல ஜீவனை எடுத்து அதை ஒரு எலுமிச்சையினுடாக தாறுமாறாக்குகிறது. அதைத்தான் ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செய்து தங்களுடைய பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கிவிட்டன. அது கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறதாவது, அவர்கள் ஆரஞ்சு பழங்களை அல்ல எலுமிச்சை திராட்சை பழங்களையே பிறப்பித்துள்ளனர். ஆனால் தீர்க்கதரிசி என்ன கூறினார்? இன்றிரவு நம்முடைய பாடப்பொருளுக்காக கூறிய அதே ஒன்று. எருசலேம் குமாரத்திகளே சந்தோஷப்படுங்கள், சியோன் குமாரத்திகளே மிகுந்த சத்தமிடுங்கள். ஏனென்றால் உன்னுடைய ராஜா சாந்தமும் தாழ்மையுமாய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி உன்னிடத்திற்கு வருகிறார். அதே தீர்க்கதரிசி படுக்கும் காலம் ஒன்று வரும் என்று கூறினான் என்பதை கவனியுங்கள். கனிகளை முதிர்வடைய செய்ய சூரியன் பூமிக்கு அனுப்பப்படுகிறது. ஏறதை முதிர்வடைய செய்ய முடியவில்லை. அங்கே படுக்க கனியே கிடையாது. ஆனால் ஜீவன்னமும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆரஞ்சு பழமாய் இருக்கும்படியான ஒரு திராட்சை பழத்தினூடாக அது ஸ்தாபிக்கப்பட்டதை கண்டறிந்தது. அது ஒரு திராட்சை பழமாய் இருந்தது. அது மீண்டும் புறப்பட்டு சென்றது. அந்த நேரத்தில் அது ஒரு எலுமிச்சை பழம் வெளிவந்தது. மீண்டும் தொடர்ந்து சென்ற போது அது வேறொன்றாக மாறியது. கடைசியில் மரத்தின் உச்சியில் அது டேஞ்சிலோ பழமாக மாறினது. அது பாதி ஆரஞ்சு பழமும் பாதி எலுமிச்சை பழமுமாக உள்ளது. ஒரு கலப்பு இனம், ஒரு தாறுமாறான காரியம், ஒரு தாறுமாறான நிலைக்கு வந்து அதே மரத்திலிருந்து ஜீவிக்கின்றன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏறக்குறைய வஞ்சிக்கும். அது ஒரு ஆரஞ்சு பழத்தை போன்று காணப்படுகிறது, ஆனால் அதுவல்ல. ஆனால் அது வெளிச்சமாயிருக்கும். அது ஸ்தாபன எல்லைக்கு அப்பால் வளர்கிறது. அது ஸ்தாபனத்தை கடந்த பிறகு அது மீண்டும் வளர்கிறது. அது நிலத்திற்கு சென்ற போது இருந்தது போன்றே ஆரஞ்சு பழங்களை தரும். அப்பொழுது வெளிச்சம் உண்டாகும். இந்த கவர்ச்சி என்ன? இதில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுதல். இது சம்பவிக்கும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் இரண்டு சாட்சிகள் உண்டு. நாம் புதிய ஏற்பாட்டின் யோவான் 14:12 எடுத்துக்கொள்வோம். இயேசு கூறினார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். மேலும் லூக்கா 17:22-30 வரை அவர் கூறினார், சோதோம் சுட்டரிக்கப்படுவதற்கு முன்பு லோத்தின் நாட்களில் இருந்தது போல மனுஷகுமாரன் திரும்பி வரும் நாளிலும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். ஓ, அப்படியே வேதவாக்கியங்களை நோக்கி பாருங்கள். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஸ்தாபனங்களை கடந்து வளர்ந்து மரத்தின் உச்சியில் வளர்ந்து விட்டது. அவர் யோவான் 14:15 என்ன கூறினார், என்னில் கனிகூடாதிருக்கிற ஒவ்வொரு கொடியும் அது வெட்டப்பட்டு கிளை நறுக்கப்பட்டு அக்கறையிலே போடப்பட்டு சுட்டரிக்கப்படும். ஆனால் கனி கொடுக்கும் ஒவ்வொரு கொடியும் சுத்திகரிக்கப்படும். சாந்தமும் தாழ்மையுமாய் எந்த ஸ்தாபனமும் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த இந்த சிறு கடுதையின் மேல் அவரோடு வந்த அந்த சிறு குழுவின் மேல், ஓ, கடைசி நாட்களில் உண்மையாகவே முன்மாறியும் பின்மாறியும் இருக்கும். இன்றைக்கு என்ன காரியம்? மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? அண்மையில் இந்த பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியினால் அந்த நாள் வரும். அப்பொழுது அவர்கள் உன்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு முளையை அடித்து அவர்கள் உன்னுடைய வாயிலை பெயர்த்து விடுவார்கள். எனவே அதாவது நீ அதற்கு கோபப்படாமல் கடந்து செல்ல வேண்டும் என்று உரைக்கப்பட்டது. என்னுடைய வாசல் இடிக்கப்பட்டு குன்றின் மேல் கிடந்ததை நான் கண்டேன். எனக்கு முன்னால் இருந்த குன்றினை நான் கண்டேன். எல்லாமே தோண்டி எடுக்கப்பட்டு பலைகள் மற்றவைகள் அங்கே கிடந்தன. அவர் கூறினார், நான் பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய ரிக்கி அங்கே எழும்பி அந்த வாயிலை இடித்து இதை செய்ததை கண்டேன். நான், நீ ஏன் என்னிடம் கூறவில்லை என்று கேட்டேன். அவன் என்னோடு சமத்தியமாக நடந்து கொண்டான். எனவே நான் அவனை அடிக்க வேண்டியதாயிருந்தது. மேலும் அது நிகழ்ந்த போது நான் குத்து சண்டையிடுவதை நிறுத்திய பிறகு இதை செய்ததே கிடையாது. ஆனால் நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நான் அவனுக்கு ஒரு குத்து விட்டேன். நான் அவனை குத்தி கீழே தள்ளி நான் அவனை மீண்டும் தூக்கி மீண்டும் அவனை குத்தி கீழே தள்ளினேன். நான் அவரை 3 அல்லது 4 முறை அவ்வாறு செய்த பிறகு மலையின் மேல் உதைத்து தள்ளினேன். எனவே அதன் பின்னர் நான் அங்கு சென்றேன். நான், அது சரியல்ல என்றேன். நான் அவனை தூக்கி அவனுடைய கரங்களை குலுக்கி, நான் உங்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை, ஆனால் நீ இடத்தில் அந்த விதமாக பேச முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினேன். அதன் பின்னர் நான் சுய நினைவிற்கு வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசலில் நின்று கொண்டிருந்தார். இப்பொழுது இதை தவிர்த்து விடு, அந்த முளை கீழே அடிக்கப்படும் போது மேற்கு நோக்கி போ என்றார். எனக்கு தேவையான ஒவ்வொரு காரியமும் இந்த புத்தகத்தில் உள்ளது. இந்த புத்தகம் ஒரு நல்ல செய்முறையாய் உள்ளது. என்னுடைய தொல்லையை கடந்து செல்ல அது வழியை காண்பிக்கிறது. ஆமென். அந்த புத்தகம் வார்த்தையாய் உள்ளது. அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது. உங்களுடைய தொல்லைகளை கடந்து செல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அது உங்களுக்கு சொல்லும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் வசிக்கும் என் நண்பர், நகர நிலம் அளப்பவர், ஒரு முளையடிக்கும் சத்தத்தை நான் கேட்டேன். நான் அங்கு சென்று என்ன விஷயம் மட் என்று கேட்டேன். திரு கிங் என்பவரின் மகன், தனிப்பட்ட நண்பர், வெள்ளி அவர்கள் இந்த சாலையை அகலப்படுத்த போகிறார்கள் என்றார். உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும், நான் அது ஒரு பாலமாக இருக்கலாம் என்று நான் சகோதரர் ஊட் அவர்களிடம், உங்களுடைய சொத்தை விட்டு விடாதீர்கள், ஒரு காலம் அந்த பாலம் இங்கே மேலே வரப்போகிறது, ஏதோ ஒன்று என்றேன். பாதை உடைக்கப்பட்டது. செங்கற்கள் பாறைகள் எல்லாவற்றின் மீது வீசி எறிந்தனர். எனவே அவர் கூறினார், நான் உங்களுடைய சொத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். அப்பொழுது நான், அது சம்பவிக்கப் போவதாக திரு கிங் என்னிடம் கூறினார். நான் உள்ளே சென்று அங்கு அமர்ந்திருந்த என் மனைவியிடத்தில், தேனே, அதை குறித்து ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது, அது எங்கோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறினேன். நான் உள்ளே சென்று என்னுடைய புத்தகத்தை எடுத்து அதற்குள் பார்த்தேன். அதில் அது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருந்தது. அது 8 ஆண்டுகள் கழித்து அதன் பின்னர் நான் அதை நோக்கி பார்த்தபோது நான் தேரே, இப்பொழுதே நேரமாகிவிட்டது, நான் மேற்கே செல்ல வேண்டும் என்றேன். அதற்கு 2 நாட்கள் கழித்து ஒரு நாள் காலை சுமார் 10 மணிக்கு அறையில் நின்று கொண்டிருந்த போது நான் தேவனுடைய ஆவிக்குள்ளானேன். நான் சிறிய புறா கூட்டம் பறந்து கொண்டிருந்ததை கண்டேன். அந்த சிறு பறவைகளை நோக்கி பார்த்தேன், நீங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கூட்டணி கோபுர வடிவில் 7 தூதர்கள் என்னிடத்தில் விரைந்து வருவதை நான் கண்டேன். மேலும் மேற்கே திரும்பி வடகிழக்கில் 40 மைல் தொலைவில் உள்ள டூசானுக்கு செல்லுங்கள், நீ ஒரு ஊமுள்ளை எடுத்துக் கொண்டிருப்பாய் அல்லது கடினமான ஒரு முல்லை, அவர்கள் அதை எவ்வாறு அழைக்கிறார்கள், உன்னுடைய ஆடையில் இருந்து எடுப்பாய் என்று கூறப்பட்டது. சகோதரன் பிரட் சாப்மன் அங்கே உட்கார்ந்து இப்பொழுது என நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த காலை அங்கே இருந்தார். நான் அதை குறித்து மறந்துவிட்டேன். மேலும் நான் ஒரு பூகம்பம் போன்ற ஒரு வெடி வெடித்தது. அது தேசத்தில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் கிட்டத்தட்ட அசைத்தது. ஒரு மனிதன் எப்படி இதில் தப்பிப்பிடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினேன். நான் பயமடைந்தேன். நான் பீனிக்ஸில் நின்றேன். என்றிரவு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் எனக்கு சாட்சிகள். ஐயன் மீர் இதுவா சமயம் என்பதன் பேரில் நான் பிரசங்கம் செய்தேன். நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மேற்கு நோக்கி சென்றேன். இங்குள்ள உங்களில் அநேகர் அந்த உள்நடாவை பெற்றுள்ளீர்கள். இங்குள்ள உங்களில் அநேகர் அது சம்பவிப்பதற்கு 1 ஆண்டு அல்லது அதற்கு மேலாக கூறப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று யோசித்துக் கொண்டே நான் மேற்கு நோக்கி சென்றேன். ஒரு நாள் கட்டிடத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் என்னுடைய மனைவியிடம் கூறினேன், நான் தேனே, நான் அநேகமாக என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று. எனக்கு தெரியாது. நான் தேவனே, தேவன் அநேகமாக இப்பொழுது என்னோடு முடித்து விட்டார். நான் பரலோக வீட்டிற்கு சென்று விடுவேன். நீ பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் பில்லியோடு தங்கியிரு. தேவன் எப்படியோ உங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவார். தொடர்ந்து சென்று தேவனுக்கு உண்மையாய் ஜீவி. பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்து தேவனுடைய போதனையில் அவர்களை வளர்க்கும்படிக்கு பார்த்துக் கொள் என்றேன். அவள், பில், அது உண்மை என்று உனக்கு தெரியாதல்லவா என்றாள். நான், இல்லை, ஆனால் ஒரு மனிதனால் அதில் தப்பி பிழைக்க முடியாது என்றேன். ஒரு நாள் காலையில் கத்திரனை எழுப்பி அங்கே செபினோ கானியான் என்ற இடத்திற்கு செல் என்றார். நான் ஒரு துண்டு காகிதத்தையும் என்னுடைய வேதாகமத்தையும் எடுத்துக் கொண்டேன். மனைவியோ, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டாள். நான், எனக்கு தெரியாது, நான் திரும்பி வரும்போது நான் உனக்கு சொல்லுவேன் என்றேன். நான் பள்ளத்தாக்கிற்கு சென்று கழுகுகள் சுற்றி பறந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து மேலே ஏறினேன். நான் அங்கே சில மான்கள் நிற்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் முழங்காற்படிக்கிட்டு ஜெபித்து என்னுடைய கரங்களை உயர்த்தின போது ஒரு பட்டயம் என் கரத்தில் விழுந்தது. நான் சுற்றுமுற்று பார்த்தேன். நான், அது என்ன, எனக்கு புத்தி மாறாட்டம் ஏற்படவில்லையே. இதோ அந்த பட்டயம் என் கையில் உள்ளது, பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் சூரிய வெளிச்சத்தில் பளபளக்கிறது என்று எண்ணினேன். நான், எப்பொழுது இங்கே இந்த பள்ளத்தாக்கில் எனக்கு மைல் கணக்கில் ஜனங்கள் இல்லை, அது எங்கிருந்து வரக்கூடும் என்று கேட்டேன். அப்பொழுது நான் அது ராஜாவின் பட்டயம் என்று கூறப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஒரு ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு பட்டத்தை சூட்டுகிறான் என்றேன். அவர், அந்த சத்தம் திரும்பவுமாக ஒரு ராஜாவின் பட்டயம் அல்ல, ஆனால் ராஜாவினுடைய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை என்றது. பயப்படாதே, அது 3 இழுப்பு மாத்திரமே, அது உம்முடைய ஊழியத்தின் ரோபகாரப்படுத்தலாய் உள்ளது என்றது. என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அறியாமல் நான் ஒரு நண்பரோடு வேட்டையாட சென்று கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர் என்னை தொலைபேசியில் அழைத்தார். கர்த்தருடைய தூதரின் புகைப்படத்தை குறித்து என்னை குறை கூறிய ஒருவர் அதை எடுத்தவர். அவருடைய மகனை குறித்து நான் ஹவுஸ்டனுக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் மரண தண்டனையில் இன்னும் ஒரு சில நாட்களில் கொல்லப்பட போவதாயிருந்தான். அவர் என்னை அங்கே சந்தித்து தன்னுடைய கரங்களை என் மீது போட்டு நான் குறை கூறின அதே மனிதன் என்னுடைய ஒரே மகனை காப்பாற்ற வருகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறினார். மனித அபிமானம் உள்ள சமுதாயம் ஒரு உயிரை காத்ததற்காக ஆஸ்கார் விருதை அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைக்க விரும்புகிறீர்களோ அதையே எனக்கு அளித்தது. அதன் பின்னர் நாங்கள் திரும்பிச் சென்றோம். நான் வேட்டையாட மலைக்கு சென்றேன். அங்கே சகோதரன் ஃப்ரெட்டும் நானும் ஒரு நாள் காலையில் நான் வெளியே நடந்து சென்ற போது எனக்கு ஏற்கனவே என்னுடைய காட்டுப்பந்தி கிடைத்து விட்டிருந்தது. நான் அவைகள் சென்ற இடத்தை நோக்கி பார்த்து விட்டேன். நான், சகோதரன் ஃப்ரெட், விடியற் காலையில் அதிகாலையில் அந்த மலைக்கு செல்லுங்கள், நான் மற்றொன்றில் ஏறுவேன். நான் அந்த பந்தியை சுடமாட்டேன், அதை கொல்ல மாட்டேன். ஆனால் அவைகள் இந்த வழியாக புறப்படுமானால் அந்த மந்தையை நான் அவைகளுக்கு முன்னால் சுட்டு அவைகளுக்கு பின்னுக்கு விரட்டி விடுவேன் என்றேன். சகோதரன் ஃப்ரெட் அங்கு சென்றார். அங்கே பன்றிகளே இல்லை. அவர் என்னை நோக்கி கை அசைத்ததை நான் கண்டேன். நான் ஒரு பள்ளத்தாக்கிற்குள் சென்றேன். சில பெரிய பள்ளங்கள், சூரியன் மேலே வந்து கொண்டிருந்தது. நான் தீர்க்க தரிசனங்களை குறித்து ஒன்றுமே சிந்திக்காமல் மலையின் மறுகரையில் சுற்றி வந்தேன். உட்கார்ந்து காத்துக்கொண்டும் இழைப்பாறிக் கொண்டும் இருந்தேன். நான் அந்த பன்றிகளுக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணினேன். நான் என்னுடைய இந்தியர்கள் செய்வது போல உட்கார்ந்து உங்களுக்கு தெரியும், கால்களை மடக்கி உட்கார்ந்து கொண்டேன். என் மேல் ஆடையின் கால் பாகத்தை நோக்கின போது ஊமுழங்கு இருந்தது, அதை நான் எடுத்தேன்.
I said, that's strange. Here I am about 40 miles.
நான், அது விசித்திரமாய் உள்ளதே, இதோ நான் டூசானுக்கு வடகிழக்கே சுமார் 40 மைல் தூரத்தில் இருக்கிறேன். அங்கே என் குட்டிப்பையன் ஜோசப் உட்கார்ந்து எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறான் என்றேன். நான் பார்க்க துவங்கின போது எனக்கு சுமார் 1000 கஜ தூரத்தில் உள்ள ஒரு மலையின் மேல் ஒரு பன்றிக் கூட்டம் வருவதை நான் கண்டேன். நான் ஊமுள்ளை கீழே வீசினேன். நான் அவைகளை பெற்றுக் கொள்வேன். நான் சகோதரன் ஃப்ரெட்டை அழைத்து வந்து எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை அறியும்படியாக நான் ஒரு துண்டு காகிதத்தை இங்கே இந்த ஓகோடிலோ செடியில் வைத்துவிட்டு நாம் சகோதரன் ஃப்ரெட்டை கூட்டிச் செல்வோம் என்றேன். நான் மலையின் மேல் ஏற துவங்கினேன். என்னால் முடிந்த அளவு வேகமாக மறுபுறம் ஓடினேன். திடீரென்று யாரோ ஒருவர் என்னை சுட்டதாக நான் எண்ணினேன். அப்படிப்பட்ட ஒரு வெடி சத்தத்தை நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை. அது முழு இடத்தையுமே அசைத்தது. மேலும் அது நடந்த போது எனக்கு முன்பாக ஏழு தூதர்கள் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். நான் சிறிது நேரம் கழித்து சகோதரன் ஃப்ரெட்டையும் மற்றவர்களையும் சந்தித்தேன். அது என்னவா இருந்தது என்று கேட்டனர். நான் அதுதான் அது என்றேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? வீட்டிற்கு திரும்பங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது இத்தனை ஆண்டுகளாக வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருந்த ஏழு ரகசியங்களும் தேவன் ஏழு முத்திரைகளில் உள்ள அந்த ஏழு ரகசியங்களையும் நமக்கு திறக்கப் போகிறார் என்றேன். அங்கே பூமியிலிருந்து ஒரு மூடுபடி உருவாவதைப் போல அந்த வட்டம் வந்து கொண்டிருந்தது. அது வந்தபோது அது மலையின் மேல் சென்று அது வந்த வழியிலிருந்து மேற்கு நோக்கி வட்டமிட துவங்கியது. விஞ்ஞானம் சிறிது கடித்து 30 மைல் உயரமும் 25 மைல்கள் குறுக்கேயும் இருப்பதை கண்டுபிடித்தது. கூர்நுனி கோபுரத்தின் வட்டத்தில் சரியாக உள்ளது. அன்றொரு நாள் அங்கே நின்று கொண்டிருந்த போது புகைப்படத்தை வலப்பக்கம் திருப்பி ஏழு சபை காலங்களிலும் இயேசு வெள்ளை தலைமுடியை அணிந்திருந்த உன்னத தெய்வீக தன்மையை காண்பித்தார். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவர் இந்த மணி நேரத்தின் செய்தியை உறுதிப்படுத்த அங்கு நின்று கொண்டு எல்லா நித்தியத்திற்கும் உன்னத நியாயாதிபதியாயிருக்கிறார். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். அது எதை குறித்தது? அது என்னவாயிருந்தது? நான் மேற்கு நோக்கி சென்றேன். அதே மலையின் மேல் அங்கே பேங்க் சுட்டுடன் கடந்து சென்ற போது ஒரு கல்லை ஏறி திரு வுட் அவர்களிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறி என்றார். அடுத்த நாள் அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு சுழற்காற்று இறங்கி வந்து மலைகளை வெடிக்க செய்தது. என்னுடைய தலைக்கு ஏறக்குறைய 3 அல்லது 4 அடி உயரத்தில் பாறைகள் மரங்களின் உச்சியை வெட்டி சாய்த்தன. 3 பெரிய வெடி சத்தங்கள் உண்டாக சகோதரர்கள் ஓடி வந்தனர். அங்கே கிட்டத்தட்ட 15 புருஷர்களும் பிரசங்கிமார்களும் மற்ற யாவரும் நின்று கொண்டிருந்தனர். அது என்னவா இருந்தது? அவர் அது என்னவா இருந்தது என்று கேட்டார். நான் நியாயத்திற்கு மேற்கு கடற்கரையை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்றேன். அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு பூமி எதிர்ச்சி கிட்டத்தட்ட அலாஸ்காவை மூழ்கடித்தது. அரிசோனாவின் கரோனோடா காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் உள்ள இந்த ஒளி என்ன? ஜனங்கள் மேற்கிலிருந்து கிடக்கே அது தாக்கிய இடத்தை சுற்றி அமைந்திருந்த கற்களை எடுக்க அங்கே மேலே நடந்த இந்த விசித்திரமான காரியம் என்ன? அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கல்லும் அதற்கு 3 முளைகளை உடையதாயிருந்தது. 3 ஒன்றாயிருக்கிறது. அவைகள் தேசம் முழுவதிலும் மேசைகளில் காகிதம் பறக்காதபடி உபயோகிக்கப்படும் பொருட்களாக பயன்படுகின்றன. கரோடனா காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் உள்ள இந்த வினோதமான காரியம் என்ன? ஜூனியர் ஜாக்சன் இதை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் கண்ட சொப்பனத்துக்கு நான் அர்த்தமுரைத்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சூரிய அஸ்தமனத்தை நோக்கி செல்கிறதா? இது சூரிய அஸ்தமன மலையில் சம்பவித்தது. அது சாயங்கால நேரம், சூரிய அஸ்தமன நேரம். சூரிய அஸ்தமன செய்தியானது ஒரு சரித்திரத்தின் அமைப்பினூடாக தீர்க்க தரிசனத்தின் ஒரு அமைப்பாக சரியாக கூறினால் அது நிறைவேற்றப்படுகிறது. டூசானுக்கு வடக்கே 40 மைல் தொலைவில் உள்ள கொரடோனா காட்டில் உள்ள அஸ்தமன மலையின் மேல் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். அங்கே சூரிய அஸ்தமன சிகரம் இருக்கிறதா என்று வரைபடத்தில் பாருங்கள். சரியாக அங்கேதான் அது சம்பவித்தது. அன்றொரு நாள் வரைக்கும் எனக்கு அது தெரியாது. ஒவ்வொரு காரியமும் அது ஒருபோதும் மறிப்பதில்லை. அது தன்னைத்தானே தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சம்பவிக்கிற அந்த காட்சியில் இருந்து இயேசு நின்று கொண்டு நம்மை நோக்கி பார்ப்பது வரை இப்பொழுது சரியாக சூரிய அஸ்தமன மலையில் மற்றும் சூரிய அஸ்தமன ஒளியில் உள்ளது. சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவன் தம்மை ரூபகாரப்படுத்துகிறார். அது என்ன? தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற உண்மைகளே அது. வெளிப்படுத்துகிற விசேஷ 1 அதிகாரத்தில் நாம் பேசினது போல வெள்ளை தலையங்கி அவர் மீது இருந்ததை வெள்ளை என்பதை எத்தனை பேர் கண்டீர்கள் பாருங்கள். உன்னத தெய்வீகம், உன்னத அதிகாரம், வேறெந்த சத்தமும் இல்லை, வேறெந்த தேவனும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகாரமாக அவருக்கு வாசமாயிருக்கிறது. தேவ தூதர்கள் தாமே அவருடைய தலைமுடியாயிருந்தனர். ஆமென். சூரிய அஸ்தமன மலையில் என்ன சம்பவித்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துதல். இந்த இரைச்சல் அதை குறித்துதான். கவனியுங்கள், அது வெளிப்படுத்துற விசேஷம் 10:1-7 முடியும் உள்ள தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை தேவன் மீண்டும் நிறைவேற்றுகிறார். ஏழாம் தூதனின் செய்தியின் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷம் 10:1-7 முடிய உள்ள மறைவான ரகசியம் கடைசி சபை காலத்துக்குரிய கடைசி செய்தியாகும். இக்காலத்தில் பரிசுத்த லூக்கா 17:30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் சரியாக நிறைவேறுகிறது. கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பார்கள். ஜனங்கள் இன்னமும் சந்தேகத்தில் உள்ளனர். மேலும் வழக்கம் போல் சபையானது குழப்பமடைந்துள்ளது. விஞ்ஞானம் டூசான் முழுவதிலும் அவர்கள் துண்டு துண்டாக எழுதி செய்தித்தாளில் வெளியிடுகிறார்கள். அங்கே தூரத்தில் உள்ள லெமோன் மலையில் அந்த பெரிய புகைப்பட கருவிகள் நாங்கள் நின்று கொண்ட இடத்திலிருந்து அது மேலே எழும்பி வருவதை காணவில்லை. மேற்கு நோக்கி நகர்ந்து சென்று காலம் முடிந்துவிட்டது என்பதை காண்பிக்கிறது. அது ஒரு சிறு துண்டே என்று அங்கே செல்ல முடியாது. அது மேற்கு கடற்கரையில் உள்ளது. அது சென்ற அதேபடியில் நியாயத்திற்கும் சம்பவித்தது. ஃபீனிக்ஸுக்கு மேலே சென்று பிரஸ்காட்டிற்கும் மலைகளை கடந்த மேற்கு கடற்கரைக்கும் சென்று சரியாக அவர்கள் எங்கே சென்று கொண்டிருந்தனர்? நேராக அலாஸ்காவிற்கு சென்று கொண்டிருக்கையில் அது இடிமுழக்கத்துடன் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது. டூசானில் உள்ள ஆய்வகங்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் இன்னும் கேட்கிறார்கள். விஞ்ஞான ஆராய்ச்சி அது என்ன என்பதை கண்டறிய முயற்சிக்கிறது. மிக உயரமாக மூடுபனியோ பனியோ அல்லது மேலே ஒன்றுமே இருக்க முடியாது. அது என்ன செய்தது? அது எங்கே உள்ளது? இயற்கைக்கு மேம்பட்ட ஒளிபட்ட வானத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை குறித்து அவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். வானசாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டனர். அது என்னவா இருந்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பில் இருந்து உதிக்கும். பரலோகத்தின் தேவன் சாயங்கால நேரத்தில் சாயங்கால வெளிச்சம் உண்டாகும் என்று வாக்களித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த ரகசியம் ஐயா இப்பொழுது இது என்ன சமயம் என்ற ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சரித்திரமாயிருக்கிறது. அது கடந்து விட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஐயா இது என்ன சமயம்? இந்த கவர்ச்சி என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள தேவனே, நான் நினைத்ததை காட்டிலும் நீண்ட நேரம் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறேன். தேவனே, எங்குமுள்ள ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஏதோ ஒன்று கூறப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் மெய்யான கிறிஸ்து என்று அவர்கள் அதை கண்டு புரிந்து கொள்வதனால் உறுதிப்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் அவருடைய வார்த்தை பரிபூர்ணமாக இருக்கிறதையும் அதனுடைய காலத்தில் நிறைவேற்றப்படுவதையும் உறுதிப்படுத்துவதாகும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சொந்த வார்த்தைகளில் இருந்து உலகம் ஒரு சோதோமின் நிலையில் இருக்கும் என்று நீர் கூறினீர். நாங்கள் அதை அறிவோம். நாங்கள் அதை நோக்கி பார்க்க முடிகிறது. அந்த நாளிலே சோதோமில் நடந்தது போல என்று நீர் கூறினீர். புறஜாதிகளுக்கும் எபிரேய உலகத்திற்கும் 3 தூதர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்களில் ஒருவர் தேவன் தாமே, மனுஷகுமாரன் தம்மை ஒரு மானிட ரூபத்தில் வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அவருக்கு பின்னால் சாராள் கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு கூறினார். முழு புறஜாதி உலகமும் ஒரு சோதோம் நிலையில் இருக்கும் போது அது மீண்டும் நிகழும் என்று நீர் கூறினீர். கர்த்தாவே, நாங்கள் இங்கே இருக்கிறோம். இதே காரியத்தை உறுதிப்படுத்துகிற மற்ற தீர்க்க தரிசனங்களும் கடைசி நாட்களில் எலியாவை அனுப்புதல், பிதாக்களின் இருதயங்களை இல்லை பிள்ளைகளை பிதாக்களிடத்திற்கு திரும்ப கொண்டு வரும்படிக்கு பூமியின் மேல் எலியாவின் ஆவி வரும். தேவனே, இந்த வேளையில் நீர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்றும் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை அருளும். அவர்கள் யாவரும் உம்முடையவர்கள். நீர் இந்த ஆசீர்வாதங்களை அளித்து தேவனுடைய மகிமைக்காக கூறப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஒரு வார்த்தை பேசுவது ஒரு மனிதனாயிருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை கூறுவது ஒன்றாகும், தேவன் அதை செய்ய வேண்டும் என்பது மற்றொரு காரியமாகும். தேவனுக்கு எந்த வியாக்கியானியும் தேவையில்லை. அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார். இப்பொழுது தேவனுக்கு சித்தமானால் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க நாங்கள் ஒரு ஜெப வரிசையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை சுகப்படுத்த அங்கே ஒருவரும் இல்லை, புருஷரும் இல்லை, ஸ்திரீயும் இல்லை, மாரடரும் இல்லை, தூதனும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் தேவன் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். அவரே ஆயத்தத்தை உண்டாக்கினார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதை பெற்றுக் கொள்வதேயா. எந்த மனிதனும் எந்த தூதனும் வேறெவருமே இல்லை. தேவனால் கூட உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. இயேசு அதை சிலுவையில் செய்தார். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை அது உங்களுக்கு ஒருபோதும் செழிக்கவோ அல்லது உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயத்தையும் அளிக்காது. பார்த்தீர்களா, விசுவாசிகள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் மாத்திரமே செய்யப்பட முடியும். காலங்களினூடாக அவர்கள் எடுப்புதல்களினூடாக அதை செய்து வந்துள்ளனர். அவர்கள் அதை தேவன் என்று அழைத்துள்ளனர். ஆபிரகாம் அநேக அடையாளங்களை கண்டான். ஆனால் சோதோம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் ஆபிரகாம் தன்னுடைய கடைசி அடையாளத்தை கண்டபோது அது தேவன் ஒரு மனித ரூபத்தில் தம்மை வெளிப்படுத்துவதாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது மீண்டும் நடக்கும் என்று இயேசு கூறினாரா? இப்பொழுது இங்கு எத்தனை பேர் தேசம் முழுவதிலும் வானொலியில் அல்லது தொலைபேசியில் நீங்கள் இன்னமும் செவி கொடுத்துக் கொண்டிருந்தால் ஜபத்திற்காக இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். இந்த கைக்குட்டைகளை இங்கே வைத்துள்ள நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு என்னால் கூற முடியாது. இல்லை, நான் அதை முயற்சித்தாலும் கூட அது தூரமாயிருப்பதாக. அவர் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் விரும்புகிறதை அவர் செய்கிறார். என்னால் கீழ்ப்படிந்து அவர் கூறுகிறதை மாத்திரமே கூற முடியும். இப்பொழுது அவர்கள் சுவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக நெருக்கமாக கூடியிருக்கிறார்கள். இந்த கவர்ச்சி என்றால் என்ன என்ற இந்த வார்த்தைகளின் பேரில் நாம் தேவனை கேட்க முடியுமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் மீண்டும் நம் மத்தியில் அசைவாடி, எங்கே அந்நியர்கள் இருக்கலாம், நமக்கு மத்தியில் அசைவாடி, அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை நமக்கு மத்தியில் காண்பிப்பாரானால், அவருடைய ஆவி இங்குள்ளது என்பதை காண்பிப்பாரானால், அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே காண்பிப்பாரானால், நாம் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு பலமான செய்திகளுக்கு பிறகு அது அவண்ணமா இருக்கும் என்று விசுவாசிக்க முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? சரி, உஷ்ணத்தோடு நெரிசலாக சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறபடியால் ஒரு ஜப வரிசையை அழைக்க வேண்டாம். என்னுடைய ஜப வரிசையை அழைக்க நான் இந்த வழியாக சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். அதை செய்ய முடியாது. அங்கே நிற்பதை பாருங்கள். நான் அதை இந்த விதமாக அழைக்கலாமா? உங்களுடைய சுகவீனங்களால் கட்டில்களிலும் மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கீழே கிடத்தப்பட்டிருக்கிறபடியால் அதை செய்ய முடியாது. எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அமர்ந்து தேவனை விசுவாசியுங்கள். நீங்கள் ஒரு ஜபட்டையை வைத்திருந்தால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அது நலமாயிருக்கும். நீங்கள் ஒரு வரிசையினுடாக வர விரும்பினால் நாங்கள் உங்களை அணுகுவோம். ஆனால் நீங்கள் ஒரு வரிசையினுடாக வர வேண்டியதில்லை. அந்த திரு ஷெப்பர்ட் கடந்த ஞாயிறு இரவு எந்த வரிசையினுடாகவும் வரவே இல்லை. அவர் ஒரு ஜபட்டையை வைத்திருந்தார் என்று நான் யூகிக்கவில்லை. இன்றிரவு திரு ஷெப்பர்ட் இங்க இருக்கிறாரா? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இங்க இருக்கிறாரா? அவர் பின்னால் இருக்கிறார். திரு ஷெப்பர்ட் அவர்களே, நீங்கள் ஒரு ஜபட்டையை வைத்திருந்தீர்களா? நீங்கள் வைத்திருக்கவில்லை. அவர் வைத்திருக்கவில்லை. அவர் மீண்டும் இன்றிரவு அங்கேயே அமர்ந்திருக்கிறார். சகோதரன் ஷெப்பர்ட் இருக்க வேண்டிய அது ஒரு நல்ல இடம். நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஆனால் அப்படியே விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் அதை உணர்ந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எபிரேய நிருபத்தில் அவர் இன்றிரவு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றும் அவர் உங்களுடைய பலவீனங்களினால் தொடப்படக்கூடியவர் என்றும் கூறியுள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் விசுவாசமாயிருங்கள். அதை சந்தேகப்படாதீர்கள். அதை விசுவாசியுங்கள். அப்பொழுது அது நிறைவேறும். நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் யாவரும் அதை விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் யார் என்று எனக்கு தெரியாது. உங்களில் ஒருவரையும் எனக்கு தெரியாது. உங்களில் யாரையும் அறிந்து கொள்வது என்னுடைய வேலை அல்ல. எந்த காரியங்களை அறிந்து கொள்வது தேவனுடைய வேலையாயுள்ளது. ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்தால் அவர் அதை செய்வார். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது அன்புள்ள தேவனே, நிச்சயமாகவே நாங்கள் ஒரு கூட்ட கலப்பின கிறிஸ்தவர்கள் அல்ல. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. யாரும் தட்டி கொடுத்து குழந்தையை போல் பராமரிக்க வேண்டியதில்லை. கர்த்தாவே, நீர் அந்த விதமான ஜனங்களை பெற்றுக் கொள்வதில்லை. நீர் கரடுமுரடான விசுவாசிகளை உடையவராயிருக்கிறீர். தேவனுடைய பிரசன்னமே ஒரு மனிதனுடைய இருதயத்தை அனல் மூட்டுகிறது. ஆபிரகாமை போல அவன் தேவனை விசுவாசித்தான். நீர் உண்மை அவனுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பொழுது நீர் அவனுக்கு தரிசனமாகி ஒரு அடையாளத்தை நிகழ்த்தினீர். அப்பொழுது அவன் உண்மை விசுவாசித்தான். நீர் அவனுடைய சரீரத்தை ஒரு வாலிப மனிதனாக மாற்றினீர். அவனுடைய மனைவியையும் கூட. அவனுடைய மனைவி அவனுடைய சொந்த சரீரத்தின் பாகமாக இருந்தான். அதன் பின்னர் புதிய பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் பிறக்கின்றான். தேவனே, இந்த நாளிலும் அது அதே விதமாகவே இருக்கும் என்று நீர் வாக்குப்பண்ணினீர். நீர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சோதோம் எரிக்கப்பட்டு நியாய தீர்ப்பு சோதோமை தாக்குவதற்கு சற்று முன்பு புறஜாதி உலகத்தில் அங்கே சோதோமில் நடந்தது போல அந்த ஒரு வாக்குத்தத்தின் பேரில் நாங்கள் இடைபடுவோம். எனவே நியாய தீர்ப்பு புறஜாதி உலகத்தை தாக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. யூதர்கள் உபத்திரவ காலத்தினூடாக இன்னும் 3.5 ஆண்டுகளை உடையவர்களாக இருக்கின்றனர். யாக்கோப்பின் தொல்லை, தானியேலின் 70 வாரங்களின் தொடர்ச்சி. ஆனால் புறஜாதிகள் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். இது போக வேண்டிய நேரம். நீர் அந்த அடையாளத்தை அளித்தீர், அது மீண்டும் இருக்கும் என்று நீர் கூறினீர். தேவனே அதை அருளும். அவர்கள், நாங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறோம், நீர் பொருத்தம் என்று காண்கிறபடி எங்களோடு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Now, don't be nervous. What would it be if I was nervous?
இப்பொழுது பதட்டமடைய வேண்டாம். நான் பதட்டமடைந்திருந்தால் அது என்னவாயிருக்கும்? இப்பொழுது நான் இங்கே ஒரு காரியத்தை கூறுகிறேன், அது தேவனுடைய ராஜாதிபத்தியத்தின் பேரில் சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன்? அப்படி இருக்கும் என்று அவர் கூறினார். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. அவர் தம்மை உங்களுக்கு முன்பாக அந்த விதமாக உறுதிப்படுத்திக் கொண்டால் பாருங்கள், உங்களால் அவரை விசுவாசிக்க முடியவில்லையா? நிச்சயமாக. எப்பொழுது நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே வழிநடத்துவார் என்றும் அவர் என்ன செய்வார் என்றும் பார்க்க நான் சுற்றுமுற்றும் பார்க்கட்டும். அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. அது அவரை பொறுத்ததாய் உள்ளது. ஆனால் உங்களுக்கு விசுவாசம் மாத்திரம் இருந்தால், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று மாத்திரம் விசுவாசியுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை விசுவாசித்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். என் முழு இருதயத்தோடு நான் அதை
விசுவாசிக்கிறேன்.
அது சரி என்று உங்களுக்கு நிரூபிக்கும்படி அவர் அதை சரியாக 3 முறை செய்வாரானால் இப்பொழுது 3 ஒரு உறுதிப்படுத்தலாயிருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் விசுவாசத்தை மாத்திரமே உடையவராயிருந்து விசுவாசியுங்கள். எப்பொழுது அங்குமிங்கும் அசைய வேண்டாம். இந்த பக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பெண்மணியே, எனக்கு உங்களை தெரியாது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அப்படியே இருங்கள். நீங்கள் வரவேண்டியதில்லை. எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கரத்திலோ அல்லது உங்களுடைய மடியிலோ ஒரு சிறு பெண்ணை வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு முற்றிலும் ஒரு அந்நியன். அந்த சிறு பெண் சாதாரணமாக காணப்படுகிறாள். அவள் நன்றாக காணப்படுகிறாள். அவள் ஒரு அழகான குட்டி பெண், சிறிய சிகப்பு தலைமுடி கொண்ட பெண். நான் இங்கே அவளை நோக்கி பார்க்கிறேன். அவள் முடமாக இருப்பது போன்றோ அல்லது வேறெந்த காரியமோ காணப்படுகிறதில்லை. அவளுக்கு என்ன கோளாறு என்று எனக்கு தெரியவில்லை. அது அந்த குழந்தைக்கானதா இல்லாமல் இருக்கலாம், அது உங்களுக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த குழந்தையோடு அங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பதை நான் காண நேர்ந்தது. இயேசு அந்த ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தாய் என்று பேசிக் கொண்டிருந்தது போல, நானும் உங்களுடைய ஆவியை கிரகித்துக் கொள்ள உங்களிடம் ஒரு நிமிடம் பேச வேண்டும். பாருங்கள், ஒரு நபரை கண்டறியலாம். இங்கு அமர்ந்துள்ள சகோதரன் பிரையன் அவர்களையும் இங்கு அமர்ந்துள்ள இந்த ஜனங்களையும் நான் அறிவேன். அவர்களும் கூட தேவையுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அந்நியராயிருந்தீர்கள். நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? இன்றிரவு நீங்கள் கேள்விப்பட்ட இந்த காரியங்கள் சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால், அல்லது நீங்கள் செய்திருக்க கூடாத ஏதோ ஒரு காரியத்தை, அல்லது உங்களோடு ஏதோ காரியம் தவறா இருந்தாலும், அல்லது உங்களுடைய வாஞ்சை என்னவா இருந்தாலும், அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? அவர் அதை செய்வாரானால், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தையை அது உறுதிப்படுத்துமானால், பரிசுத்த லூக்கா 17:30 வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் அந்நியர்கள் என்று அந்த பெண்மணி தன்னுடைய கரத்தை உயர்த்தினாள். எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் நான் அவளுடைய ஆவியை ஒரு நபரை தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் அநேகர் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். இப்பொழுது அது அந்த சிறு பெண்ணுக்கானதாய் உள்ளது. அது நீங்கள் அல்ல. நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள். ஆனால் அது உங்களை தொல்லைப்படுத்துகிற பதட்டம் அல்ல. உங்களுடைய இதயத்தில் உள்ள பெரிய காரியம் அந்த சிறு பெண். அது என்னவென்று தேவனால் இடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு உதவியாக இருக்குமா? அப்படியானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அது ஒரு மூளை காயம். அது சரியா? இப்பொழுது உங்களுடைய கரத்தை அந்த சிறு பிள்ளையின் தலையின் மேல் வையுங்கள். உங்களுடைய கரத்தையே. அன்புள்ள தேவனே, நீர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்திரமேல் கையிட வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று. இந்த ஸ்திரீ ஒரு விசுவாசியாக இருக்கிறாள். அவளுடைய கரம் குழந்தையின் மேல் உள்ளது. அது சுகம் பெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமீன். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும், நிச்சயமாக. அவளுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள அந்த பெண்மணியை நான் அறிவேன். ஆனால் அவள் மிகவும் உத்தமமாக இந்த பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். என்னால் அவளுடைய பெயரை கூற முடியாது. ஆனால் நான் அவளை ஒரு நிமிடம் நோக்கி பார்த்தால் நான் அறிந்து கொள்வேன். ஆனால் தோற்றத்தினாலே அந்த ஸ்திரீயை நான் அறிவேன். ஆனால் உங்களுடைய தொல்லை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு தெரியப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு உதவியாக இருக்குமா? சக்கரை நீரழிவு. இப்பொழுது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நிச்சயமாக படுத்து கிடந்த பெண்மணி உங்களுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவளுக்கும் அதே காரியம் தான். அவள் ஒரு அந்நியர். மற்றொரு பெண்மணி யாரோ ஒருவருக்காக, ஒரு முடமான குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தேவன் அதை அருளுவார். யாரோ ஒருவர் இங்கே பின்னால் இருக்கிறார். ஒரு மனிதன் இங்கே உட்கார்ந்து கொண்டு சிகரெட்டுகளை புகைப்பதை விட்டுவிட முயற்சித்துக் கொண்டிருந்தார். தேவன் அவைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். நான் என்னுடைய ஜீவியத்தில் அந்த மனிதனை கண்டதே இல்லை. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். ஒரு கட்டிலில் அல்லது ஒரு நாற்காலியை போன்ற ஒரு நாற்காலியில் படுத்திருக்கிற இந்த மனிதனின் மேல் அந்த கருமையான நிழல் இங்கே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தீர்களா? அவர் மறித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிழலிடப்பட்டிருக்கிறார். அவருக்கு புற்றுநோய் உள்ளது. எனக்கு அந்த மனிதனை தெரியாது. அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. தேவன் உங்களை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஐயா, அதுதான் உண்மை. தேவன் உங்களை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய சுகமனத்திலே பெற்றுக்கொள்ள அது உங்களுக்கு உதவி செய்யுமா? நீங்கள் ஒரு நண்பரால் இங்கு கொண்டு வரப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. ஜனங்கள் மீன் பிடிக்கும் ஒரு பெரிய நீர்நிலை இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆம், அல்பானி, கெண்டக்கி, அது உண்மை. விசுவாசியுங்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லலாம். அது போய்விட்டது என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அது உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு டென்னசியிலிருந்து வந்துள்ள உங்களுக்கு மூச்சு திணறல் உள்ள ஒரு பையன் இருக்கிறார். இங்கே இல்லை, ஆனால் அவன் சுகமடைவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆகையால் உன்னுடைய கரத்தில் உள்ள உன்னுடைய கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு அவனிடம் செல்லுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் அவன் சுகமடைவான். அங்கே மருத்துவர் வேயிலுக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். அவள் நிழலிடப்பட்டிருக்கிறாள். அது ஒரு கருமையான நிழலாகவும் கூட இருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் அந்த பெண்ணை கண்டதே இல்லை. ஆனால் அவளுக்கு புற்றுநோய் உள்ளது. அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யப்படாவிட்டால் அவள் மரித்து போவாள். பெண்மணியே, அவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் முடியுமா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக் கொள்ள முடியும். அவளுக்கு பின்னால் ஒரு சிறு பெண்மணி தன்னுடைய வாய்க்கு மேலே ஒரு கைக்குட்டையுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வயிற்றில் புண் உள்ளது, சுகவீனமாய் உள்ளது. நீங்கள் மயக்கமடைந்து குருடாய்கொண்டு கீழே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் உங்களை இங்கே கொண்டு வந்தார். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான தொல்லை உள்ளது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சுகமாகி வீட்டிற்கு செல்ல முடியும். நீ வாலிபனே, நீ ஒரு அந்நியனாக இருக்கிறாய். இங்கே எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் யார்? புவேட்டோ ரிக்கன் அல்லது வேற ஏதோ ஒன்றை சேர்ந்தவரா? ஆம். நான் என்ன பொருட்படுத்தி கூறினேன்? நான் உங்களுக்கு ஒரு அந்நியன். நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்கள் என்னுடைய தேசத்திலிருந்து கூட வரவில்லை. ஆனால் உங்களுடைய இதயத்தின் வாஞ்சையை தேவன் உங்களுக்கு அளிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாஞ்சை என்னவென்பதை நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்களா? நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. என் சகோதரனே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். இங்கே பின்னால் இங்கே ஒரு கருப்பு நிற மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இதயத்தில் ஒரு பாரம் உள்ளது. அது அவருடைய மனைவிக்கானது. அவள் கூட இங்கே இல்லை. அவளுக்கு அவளுடைய பாதங்களில் கோளாறு உள்ளது. அவர் அவளை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இங்கே ஒரு அந்நியர். நீங்கள் சமுத்திரத்துக்கு அப்பால் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் ஜமாய்க்காவில் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? திரு பிராடி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அங்கே திருமதி ரைட்டுக்கு அடுத்தபடியாக இந்த முனையில் அமர்ந்துள்ள இந்த பெண்மணி, அவளுடைய இதயத்தில் ஒரு பாரம் உள்ளது. அவள் ஒரு மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது. நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடும் அவளுக்காக விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவளை விசுவாசிக்க செய்தால் அவளுக்கு அது தேவைப்படாது. என்னால் சுகப்படுத்த முடியாது. சிறுவர் இல்லத்தில் நான் கர்த்தருடைய ஆவியை காண்கிறேன். ஒரு தூதன், ஒரு ஒளி சிறுவர் இல்லத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அது ஒரு வாலிப பெண்மணியை குறித்ததாய் உள்ளது. அவள் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறாள். நான் எப்படியாவது அந்த பெண்ணை, ஒரு வாலிப பெண்மணியை அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்று தென்படுகிறது. அவளுக்கு ஸ்திரீகளுக்கான ஒரு கோளாறும் கூட உள்ளது. ஆம், அவளுடைய பெயர் திருமதி வெஸ்ட். அலபாமாவில் இருந்து வந்துள்ள திருமதி டேவிட் வெஸ்ட். விசுவாசியுங்கள், தேவன் அதை உங்களுக்கு அருள்வார். மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளிலே வெளிச்சம் உண்டாகும். அது நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவா இல்லை என்றால் நான் அதை குறித்து ஒன்றுமே அறியேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இப்பொழுது தேசம் முழுவதிலும் உள்ள ஒலிபெருக்கிகளில் இந்த குடாரத்தில் உங்கள் எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் ஒரு விசுவாசி என்று கூறுவீர்கள்? இப்பொழுது அங்கே தேசங்களில் உள்ள நீங்கள் இங்குள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். தேசம் முழுவதிலும் அப்பால் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தியிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுது உங்களுடைய கரங்களை மூடி உங்களுடைய கரங்களை உங்களுக்கு அருகில் உள்ள யாரோ ஒருவர் மீது வைக்க வேண்டும். அவர்களுடைய கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அதை அவர்களுடைய தோளின் மேல் வையுங்கள். நான் என்னுடைய கைகளை அந்த கைக்குட்டைகளின் மேல் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். இப்பொழுது என்ன செய்யப்பட்டுள்ளது என்று பாருங்கள். அவருடைய பரிசுத்தமான முகத்தை காண தெய்வீக அன்பினால் கொழுந்து விட்டு எரிகிற அவருடைய கிருபையில் பங்கு பெறும் பாக்கியவான்கள். அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களாக பிரகாசிப்பார்கள். இப்பொழுது ஜெபியுங்கள். நாம் எங்கும் ஜெபிப்போமாக. அன்புள்ள தேவனே, வேளையானது வந்துவிட்டது. இதன் பொருள் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். கர்த்தாவே, இதன் கவர்ச்சி என்ன? அது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதாகும். தேசம் முழுவதிலும் ஒரு தொலைபேசி பரப்புதலின் வாயிலாக ஒரு கடற்கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு, வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து மேற்காக தேசம் முழுவதிலும் உள்ள நூற்றுக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள இது என்ன? இங்கே வெளிநாடுகளில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் இங்கு வருபவர்கள், மெக்சிகோ, கனடா, மற்றும் நாம் நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ளோம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். எப்படி ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலே இங்கு நின்று கொண்டு அவர் சீமோன் பேதுருவுக்கு செய்தது போல ஒரு மனிதனை அழைத்து உன் பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்பது போன்று கூற முடிகிறது. போய் உன்னுடைய புருஷரை இங்கே அழைத்துக் கொண்டு வா. எனக்கு புருஷர் இல்லை, உண்மையாகவே உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள். அவள் மேசியா இதை செய்ய வருகிறார் என்பதை நான் அறிவேன், ஆனால் நீர் யார் என்று கேட்டார். அவர், நானே அவர் என்றார். நீர் நேற்று விந்தும் என்று மாறாதவராய் இருக்கிறீர். நீர் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்று வாக்களித்துள்ளீர். இதோ கடைசி நாட்களில் நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவன் ஜனங்களின் சிந்தனைகளை மாற்றுவான். வேதாகமத்தின் அப்போஸ்தல உபதேசத்திற்கு பிள்ளைகளின் இதயங்களை திருப்புவான் என்று கூறப்பட்டுள்ளது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இதோ நாங்கள் இருக்கிறோம். மகத்தான பரலோகத்தின் தேவனே, நேரம் வந்துவிட்டது. கரங்கள் ஜனங்கள் மேல் உள்ளன. சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய். நீ ஒரு பொய்யன். மேலும் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற முறையில், ஊழியக்காரன் என்ற முறையில் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஏனெனில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. எல்லா ஜனங்களும் விடுதலையாவார்களாக. அன்புள்ள தேவனே, அதை அருளும். அந்த நாளில் கல்வாரி மலையின் மீது ஒரு கவர்ச்சியினால் எல்லா சுகவீனங்களையும் வியாதிகளையும் பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் நீர் தோற்கடித்துவிட்ட பரலோகத்தின் தேவனாயிருக்கிறீர். நீர் தேவனாயிருக்கிறீர். ஜனங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் விடுதலையாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God, every handkerchief that's laying here, தேவனே, இங்கே வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கைக்குட்டையும் தேவனுடைய ஆவி பிரசன்னமாய் இருக்கையில், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஜனங்களின் மேல் இருக்கையில், அவர் வாக்குத்தம் செய்த மகத்தான அடையாளங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கையில் பூமியானது நடுங்குகிறது. பூமி எதிர்ச்சிகள் உண்டாகின்றன. அவர் கூறின அந்த மகத்தான அடையாளங்களையும் வேதவாக்கியம் நிறைவேற்றப்படுவதையும் சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பாகங்களில் உள்ள விசுவாசிகளின் பிரதிநிதியாக என் சரீரத்தை இந்த கைக்குட்டைகளின் மேல் கிடத்தி
பிசாசினிடம்
இது வைக்கப்படும் ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விட்டு போ என்று தேவனுடைய வார்த்தையின் கனத்திற்கும் மகிமைக்கும் கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். எப்பொழுது அமைதியாக நல்லறிவோடு தெளிந்த புத்தியோடு விசுவாசிகளாகிய உங்களுடைய சரியான சிந்தையில் நீங்கள் இப்பொழுது விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அங்கே வெளிதேசங்களில் உள்ள யாவரும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். என்னால் காண முடிந்த வரையில் இங்குள்ள ஒவ்வொரு நபரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருந்தனர். உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் ஜன்னல்களுக்கு எதிராகவும் கதவுகளுக்கு எதிராகவும் எங்கும் சுற்றிலும் ஜனங்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை
குணமாக்குகின்றன.
இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. அவர் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தையும் காத்துக் கொள்ள முடியும். ஆமேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? எப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யப்பட்டுள்ள அல்லது கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் முழு இதயத்தோடும் அவரில் அன்பு கூறுகிறோம். எங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் இன்றிரவிலிருந்து உங்களுடைய பல்வேறுபட்ட வீடுகளுக்கு செல்லும் போது தேவன் உங்களோடு செல்வாராக. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவாராக. இங்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் பையனும் அல்லது பெண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படாதவர்களுக்கு துணிகளும் தொட்டியும் உள்ளன. இன்றைக்கு செய்யக்கூடியதை நாளைக்கு தள்ளி போடாதீர்கள். நாளை என்பது மிகவும் காலதாமதமாகலாம். இன்றைக்கு அந்த நாளுக்கான பாடு போதுமானதாக இருக்கிறது. அங்கே ஊழியக்காரர்கள் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடைகள் காத்திருக்கின்றன. சாக்கு போக்கையில் நீங்கள் காத்திருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாலும் தெளிக்கப்பட்டாலும் ஊற்றப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது என்னவா இருந்தாலும் அது ஒரு பிழையாய் உள்ளது. வெளிச்சம் வந்துவிட்டது. வந்து விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுங்கள். பரிசுத்த ஆவி இல்லாத ஒவ்வொருவரும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்களாக. நீங்கள் ஒவ்வொருவரும் முழு தெய்வீக வல்லமையிலும் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அன்பிலும் நீங்கள் அவருக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுவீர்களாக. தேவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுது அடுத்த ஞாயிறு காலை 9:30 வரை அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வழக்கமாக பாடும் இந்த சிறு பாடலை நாம் பாடுவோமாக. குடும்ப ஜபத்தை மறந்து விடாதீர்கள். இயேசு உங்களை அங்கே சந்திக்க விரும்புகிறார். அவர் உங்களுடைய ஒவ்வொரு கவலையையும் போக்கிவிடுவார். குடும்ப ஜபத்தை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அதை நாம் சேர்ந்து பாடுவோமாக.
Jesus wants to meet you there. He will take your every care. Oh, don't forget the family prayer.
இப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடுகையில் உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு யாத்திரியனுடன் கரங்குலுக்கிக் கொள்ளுங்கள். நாம் அதை பாடுகையில் பாருங்கள்.
Don't forget the family prayer. Oh, Jesus wants to meet you there. He will take your every care. Oh, don't forget the family prayer.
நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். என்னுடைய இரட்சிப்பை சம்பாதித்தார். அதுவே கவர்ச்சியாயிருந்தது. கல்வாரி மலையினிலே, சூரிய அஸ்தமன மலையிலும், நேபோ மலையிலும், சீனாய் மலையிலும், பல்வேறு மலையுச்சி அனுபவங்கள் அனைத்திலும் அதே கவர்ச்சி. அப்படியானால் சரி, இப்பொழுது நாம் அதை பாடுவோமாக. அவரை நேசிக்கிற யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். அது அவனமா இருப்பதாக. இப்பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றிரவு நீங்கள் மதுரந்து மறையில் இருந்திருக்க கூடும் என்று எண்ணுகிறேன். தேவனுடைய இரக்கங்களுக்கு புறம்பாக நான் இருந்திருக்க வேண்டியதை போன்று அநேகமாக நீங்கள் கல்லறையில் இருந்திருப்பீர்கள். அவர் உங்களுக்காக என்ன செய்தார்? ஓ, நாம் எப்படி அவரை நேசிக்காமல் இருக்க முடியும்? எவரும் என்ன கூறினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவரே முதன்மையாயிருக்கிறார். நாம் நம்முடைய கண்களை மூடி அதை இப்பொழுது அவருக்கு பாடுகையில் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அவர் பாடல்களை பாடுவதையும் கீர்த்தனைகளை பாடுவதையும் விரும்புகிறார். இப்பொழுது நாம் அதை அவரிடத்தில் பாடுவோமாக. அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கியிருப்பதோடு எங்களுடைய கண்கள் கண்டவைகளுக்காகவும் எங்களுடைய காதுகள் கேட்டவைகளுக்காகவும் தேவனுடைய வார்த்தையில் என்ன பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு என்னவா இருந்து வருகிறது என்பதையும் நாம் அறிவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு நம்மோடு ஒரு விருந்தாளி, ஒரு சகோதரன் நெட் ஐவர்சன் இருக்கிறார். அவர் முன்பு பிரஸ்பிட்டேரியன் ஊழியக்காரர்.
Father's brothers are Presbyterian minister. He
அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதரர்கள் பிரஸ்பிட்டேரியன் ஊழியக்காரர். அவர் இன்று மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர். இப்பொழுது நான் அவரை தேவனுடைய ஊழியக்காரர் என்று நான் விசுவாசிப்பதால் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்லும் போது இந்த சபையோரின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரன் ஐவர்சன், நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்தில் வணங்கியிருக்கையில் முன்னோக்கி வாருங்கள். என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.